ಕತ್ತರ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮ ಮಹಿಮೆಪಡೋದಾಗೆ. ಮಾಲ ನೆರಲು ನಮಗೆ ಪ್ರಯೋಜನವಾಗಿ ತೆರೆದು ಕೊಳ್ಳಪ್ಪಟ್ಟದಾನೆ. ವೇದ ವಸನಂ நீதிமொழிகள் 25:28. நீதிமொழிகள் 25:28.
தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான்.
தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். He that hath no rule over his own spirit is like a city that is broken down and without walls. கொடுக்க போற செய்தியின் தலைப்பு ரூலிங் ஓவர் அவர் ஓன் ஸ்பிரிட். நம்முடைய ஆவியை ஆளுகை செய்வது, நம்முடைய ஆவியை ஆளுகை செய்வது, ரூலிங் ஓவர் அவர் ஓன் ஸ்பிரிட். ஒருவன் தன்னுடைய ஆவியை அடக்காத மனுஷன் என்றால் ஆளுகை செய்ய முடியாதவன் என்று அர்த்தம். ஆங்கிலத்தில் ரூல் என்று போட்டிருக்கிறது. தன் ஆவியை ஆளுகை செய்ய முடியாத ஒரு மனுஷன், அதான் ஆவியை அடக்காத மனுஷன் எப்படி இருக்கிறான்? மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான் என்று இங்கே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. நமக்கு நிறைய எமோஷன்ஸ் இருக்கிறது. எமோஷன் என்றால் உணர்வுகள் இருக்கிறது, நிறைய தாட்ஸ் இருக்கிறது. அதை வந்து உங்களுக்கு தான் உங்களுடைய தாட்ஸ் தெரியுமே ஒழிய அதை வேற யாரும் அறிய முடியாது. சாத்தான் கூட அறிய முடியாது. ஆனால் தேவன் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய இதயத்தின் சிந்தனைகளை அறிந்திருக்கிறார். உங்களுக்கும் ஆண்டவருக்கு தான் உங்கள் மனசில் என்ன சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது தெரியும். ஆண்டவர் அப்படி மனசில் படிச்சிருக்கிறார், மற்ற யாரும் தெரிய முடியாது. அப்படி தெரிஞ்சால் ரொம்ப ஆபத்து. அது ஆண்டவர் அவ்விதமாக மனுஷனை உண்டாக்கியிருக்கிறார். அதை நினச்சி ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டியதாக இருக்குது. அவருடைய ஞானம் அதிக ஞானம். அவர் ஒருவரே ஞானமுள்ள தேவன். வானத்தையும் பூமியும் உண்டாயிருக்க அந்த மனுஷனை உண்டாக்குனது ரொம்ப பெரிய ஞானம். அது அதனால நம்முடைய மனசுல என்ன சிந்திக்கிறோம், நீங்க என்ன சிந்திருக்கிறீங்க, நான் என்ன சிந்திருக்கீங்க, யாருக்கும் தெரியாது. சாத்தான் கேன் நாட் அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆண்டவர் அப்படி சிருஷ்டித்திருக்கிறார். எவ்வளவு ஞானமாக சிருஷ்டித்திருக்கிறார். நம்முடைய மனசுல வந்து சில எமோஷன் ஏற்படும் பொழுது அதை நம்ம ஆளுகை செய்யணும், அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அதை ஆளுகை செய்ய, அப்படி ஆளுகை செய்ய முடியாத ஒரு மனுஷன் இருப்பான் என்றால் அவன் பாழடைந்த மதிலிடிந்த பட்டணத்துக்கு சமம். வசந்த மறுபடியும் வாசிக்கலாம்.
தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான்.
இதன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் வந்து பட்டணங்களை சுற்றி மதில் இருக்கும். எரிகோவை சுற்றி கோட்டை இருக்கிறது. எருசலேமை சுற்றி அங்கே சியோன் கோட்டை இருக்கிறது. இப்படி அங்கே இருக்கிற பட்டணங்களை சுற்றி மதில் கட்டியிருப்பாங்க. ஜார்ஜ் ஃபோர்ட் என்று சொல்லுவோம். நம்ம சட்டசபை வந்து வெள்ளக்காரங்க வந்து ஜார்ஜ் ஃபோர்ட்னு ஒரு கோட்டை சுவரை கட்டியிருக்கிறாங்க. எவ்வளோ வருஷத்துக்கு மேலே கட்டியிருக்கிறாங்க. இப்போ அங்கே தான் சட்டசபை இருக்கு. அதனால அந்த காலத்தில் வந்து என்னன்னா ஒவ்வொரு பட்டணத்தை சுற்றி மதில் கட்டியிருப்பார்கள். பாபிலோனை சுற்றி பெரிய மதில் இருந்தது. எரிகோவின் மதிலில் தான், அந்த மதில் சுவரில் தான் அந்த ராஜா வாசம் பண்ணினாள் என்று அறிந்திருக்கிறோம். அதனால ஒரு பட்டணத்தை வந்து விரோதி வந்து கைப்பற்ற முடியாது. ஏனென்றால் அது பட்டணத்தில் சுற்றி மதில் இருக்கிறது. அந்த மதில வந்து கடந்து வர முடியாது. அந்த வெண்கல கதவுகளை உடைக்க முடியாது. பெல்சாத்தார் குடி போதலில் இருக்கும் பொழுதுதான் தரியு வந்து என்ன செய்வான், மேதியனாகிய தரியு வந்து அந்த கோட்டை அந்த காவலாளியை கொன்று உள்ள பூந்து விட்டான். எல்லாம் பாதுகாப்பா இருக்குன்னு நினைக்கும் பொழுது அவங்க கேட்டை சரியா அவங்க பூட்டல. தருணத்தை பயன்படுத்தி தரியு வந்து விட்டான். அதே போலதான் என்ன செய்யறதுனா சத்ரு வராமல் இருக்க வேண்டும் என்றால் நம்ம வந்து மதில் சூழ்ந்திருக்கணும். நம்முடைய ஹார்ட்ல வந்து பிசாசு பல விதமான எண்ணங்களை கொண்டு வருவான், பேட் எமோஷன்ஸ் கொண்டு வருவான், பலவிதமான காரியங்களை கொண்டு வரும் பொழுது மதில் இல்லை என்றால் என்ன செய்யும், உள்ள புகுந்து விடுவான். அவன் நம்மளை ஆளுகை செய்வான், அவன் நம்மளை ஜெயித்து விடுவான். அதனால ஒரு பட்டணத்துக்கு ப்ரொடெக்ஷன் என்னவென்றால் அதனுடைய வாலாக இருக்கிறது, மதிலாக இருக்கிறது. நம்ம நியூ ஜெருசலேமுக்கு போகும் பொழுது அந்த பட்டணம் வந்து அது வந்து சுத்த பொன்னால இருக்கு, பளிங்கு கொப்பான சுத்த பொன்னா இருந்தது. அதன் மதில்கள் வச்சிரக்கல்லால கட்டப்பட்டிருந்தது. அந்த மதிலுக்கு 12 அசிபார கற்கள் இருந்தது. 12 அசிபார கற்கள் ரத்தின கற்களினாலே கட்டப்பட்டிருக்கு. அதுவும் ஒரு மதில் சூழ்ந்த ஒரு பட்டணம் தான். நம்ம சுதந்திரிக்க போற பட்டணம், மதில் இல்லாத பட்டணம் கிடையாது. அதனால மதில் சூழ்ந்த பட்டணம் வந்து பாதுகாப்பாக இருக்கிறது. Protection of the lives of the people in the city. அந்த பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றால் அதை சுற்றி ஒரு மதில் இருக்க வேண்டும். அந்த மதில் broken down ஆகும் பொழுது, அது உடைக்கப்படும் பொழுது, அதுக்கு மதில் அந்த மதில் சுவரானது உடைக்கப்படும் பொழுது, அந்த சிட்டி வந்து poor and defenseless சிட்டியாக மாறுகிறது. அந்த சிட்டி வந்து ஏழ்மையானதும் பாதுகாப்பில்லாதமான ஒரு பட்டணமாக மாறுகிறது. சாத்தான் வந்து அதை ஆக்குப்பை செய்து பாலடைய வச்சிருக்கும். அதே போல தான் இன்னைக்கு அநேகருடைய மனதானது, உலகத்தில் இருக்க மக்கள் மனது, அநேக மனது பாலடைஞ்சு போச்சு. அவங்க மனசு பாலடைஞ்சு போச்சு. காரணம் என்னன்னா, அந்த மதில் இடிஞ்சு போச்சு. சாத்தான் அந்த என்ட்ரன்ஸ் உள்ள பண்ணிட்டான், பண்ணி என்ன பட்டணத்தை பாலடைய வச்ச, லைஃப் பாலடைஞ்சு போச்சு. காரணம் என்ன, அவன் மனசு தான், வேற ஒன்றும் இல்லை. அவங்க வாழ்க்கையை எங்கள் வாழ்க்கையை அவங்க கெடுத்துட்டாங்க, இவங்க கெடுத்துட்டாங்கன்னு சொல்ல, யாரும் நம்ம வாழ்க்கையை கெடுக்க முடியாது. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையை நம்ம தான் கெடுக்கிறோம். நம்ம எந்த சூழலை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணக்கு நமக்கு தைரியம் வேணும், ஞானம் வேணும், தேவனுடைய வார்த்தை வேணும், பரிசுத்தாவியின் அபிஷேகம் வேணும். எந்த சூழ்நிலையும் நம்ம ஃபேஸ் பண்ணக்கு ஆண்டவர் நமக்கு பலத்தை தாரார், கிருபை தாரார். ஹல்லேலூயா. அதனால நம்முடைய சொந்தக்காரர்கள் மேலேயோ யார் மேலேயோ அவங்களால நான் முன்னேறல அப்படிங்க பிளேம நீங்க போடக்கூடாது. உங்க மனசு தான் காரணம். உங்க மனசுக்கு அங்க மதில் இல்லை என்றால், அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லை என்றால், அதுக்கு ஒரு ஃபோர்ட்ரஸ் இல்லை என்றால், வால் இல்லை என்றால், சாத்தன் வந்து உள்ள என்டர் ஆயிடுவான். என்றாயி நம்முடைய மனசை பாழாக்கும் பொழுது நம்ம லைஃப் எல்லாமே, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம் எல்லாமே பாழடைஞ்சு போகுது. அதனால நம்ம வந்து ரூல் பண்ணும் பொழுது, நம்முடைய மைண்டை நம்ம ரூல் பண்ண நம்ம தெரிவோம் என்றால், அதை அறிவோம் என்றால், அந்த சீக்ரெட்டை நம்ம அறிவோம் என்றால், சாத்தான் நம்முடைய பட்டணத்தை, நம்முடைய வாழ்க்கையை பாழாக்க முடியாது. யாரா இருந்தால் எல்லாருக்கும் இந்த வேர்டு வந்து பொருத்தமாக இருக்குது. எனக்கும் அது பொருத்தமாக இருக்குது, உங்களுக்கும் அந்த வார்த்தை இங்கே எழுதப்பட்டிருக்கு, எல்லாருக்கும் தான் எழுதப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு பர்டிகுலர் பீப்புளுக்கு அல்ல, ஏதோ தனிப்பட்ட ஒரு மனுஷங்களை நம்ம குறை சொல்றதல்ல, எல்லாம் நம்மளுக்கு, எனக்கும் தான் சம்பந்தப்பட்டது, உங்களுக்கும் தான் சம்பந்தப்பட்டது. We must become the ruler over our own thoughts. நம்முடைய சிந்தனைகளை நாம் ஆளுகை செய்ய வேண்டும், அதை வார்த்தைக்கு கீழ்ப்படிய செய்ய வேண்டும். அதுதான் ஆவியை அடக்குவது, அல்லது ரூலிங் ஓவர் அவர் ஓன் ஸ்பிரிட். ஆமென். மனுஷன் ஆண்டவர் எப்படி உண்டாக்கியிருக்கிறார், பாடி சோல் ஸ்பிரிட்னு உண்டாக்கியிருக்கிறார். இந்த சோல் தான் சென்டர்ல இருக்கு. இந்த சோல் வந்து தேவன் வாசம் பண்ணுகிற இடமா இருக்கிறது. ஆமென். அந்த சோல்ல விசுவாசம் இருந்தால் தேவன் வாசம் பண்ணுவார், அந்த சோல்ல அவிசுவாசம் இருந்தால் சாத்தான் வாசம் பண்ணுவார். அதுதான் கண்ட்ரோல் டவர். அதுக்கு அந்த சோலை சுத்தி வந்து ஸ்பிரிட் இருக்கிறது. அந்த ஸ்பிரிட்ல 5 விதமான காரியங்கள் இருக்கிறது. அங்க வந்து என்ன இருக்கிறது என்றால், மெமரி, இமேஜினேஷன், அஃபெக்ஷன், ரீசனிங், இதமாக 5 காரியங்கள், கான்சியன்ஸ். இந்த 5 காரியங்கள் வந்து நம்முடைய ஆவியில இருக்கு. மனசாட்சி சிலருக்கு இருக்கும், சிலருக்கு மனசாட்சி இருக்காது, துணிச்சு போய் சொல்லுவான். அதான் ஒருத்தர்கிட்ட பழகும் பொழுது நீங்க அவங்களுடைய ஸ்பிரிட்டை கண்டுபிடிச்சு ஜாக்கிரதையா பழகுனா நீங்க தப்பிச்சுக்கிடலாம். ஆத்மா வருது, இது ஒரு காரணத்தோட தான் வருது, அல்லது சும்மா சபைக்கு வராது, இது ஒரு பர்பஸோட வருது. உண்மையா ஆண்டவரை தேடக்கோ வார்த்தையை கேட்கறதுக்கோ வரல, அது இருக்குது. நமக்கு முன்னக்கூட்டியே தெரிஞ்சுன்னா நம்ம ஜாக்கிரதையா இருப்போம். அது கான்சியன்ஸ் கிடையாது, மனசாட்சி இல்லாத ஆத்மா பொய்ய துணிச்சலா பேசும், ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு அவங்களுடைய ஸ்பிரிட்டை நம்ம கேட்ச் பண்றோம். நம்மளுடைய மெமரி வந்து எல்லாம் நம்ம வாழலாம், சின்ன வயசுல இருந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய மெமரியில இருக்கு, நம்முடைய அங்க ஞாபகத்துல இருக்கிறது. அதெல்லாம் வந்து நீங்க அன்னைக்கு அப்படி சொன்னீங்க, எப்படி சொன்னீங்க, இதெல்லாம் நம்ம அப்படியே மெமரிய வந்து கொண்டு வருவது. இதெல்லாம் பேடு அங்கே மெமரியாக அது இருக்கிறது. அதே போல இமேஜினேஷன் கற்பனை பண்ணுவது, அவங்க அப்படி செஞ்சிருப்பாங்க இப்படி செஞ்சிருப்பாங்க நடந்தது போலவே சொல்றது. அவங்கெல்லாம் நான் சாவணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க, ஆனா ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு. இது பாருங்க உன்னுடைய இமேஜினேஷன். அவங்க சாவணும்னு நினைக்கல, நீ நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க, ஆனா உன்னுடைய பேட் இமேஜினேஷன், அவங்க அப்படி என்ன நினைக்கிறாங்க. அதை நினைச்சதை உண்மையா வந்து சொன்ன சொல்லிடுது. நிறைய பேர் நான் பேசும்பொழுது நான் கவனிக்கிறேன், இது இவங்களுடைய ஓன் இமேஜினேஷன், பேட் இமேஜினேஷன். நல்லா இருக்கணும் தான் அவங்க நினைக்கிறாங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறாங்க, உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, உங்க பேர பிள்ளைகள் நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறாங்க. ஆனா நீங்க வந்து என்னன்னா அவிதமான ஒரு பேட் இமேஜினேஷன். இதை வந்து ஆளுகை செய்ய தெரியலன்னா, ஆளுகை செய்யும் பொழுது அப்படி மனசுல பிசாசு கொண்டு வரும்பொழுது நம்ம அதை ஆளுகை செய்யணும். பிசாசை போ, பிசாசை நீ பேட் இமேஜினேஷன் கொண்டு வரா. நீங்க ஆளுகை செய்யலன்னா வாயை திறந்து சொல்லிடுவீங்க, யார்ட்டையாவது சொல்லிடுவீங்க, அவங்க கரெக்டாக அந்த ஆள்கிட்ட போய் சொல்லிடுவாங்க இப்படி சொன்னாங்க, அப்புறம் உங்கள் மேலே நல்ல அபிப்பிராயம் ஏற்படாது. அது பாருங்க அந்த இமேஜினேஷன்ல அது வருது, நீங்கள் கற்பனை பண்ணுவது. அதே போல ரீசனிங், ஒரு கேள்வி, ஒரு காரியத்தை கேள்வி கேட்டு அப்படியா இப்படியா அதுன்னு தொலைச்சி தொலைச்சி கேள்வி கேட்குது, அதுதான் ரீசனிங். ஒருத்தர் சொன்னாங்கன்னா நம்ப வேண்டியதா, ஏதோ ரெண்டு கேள்வியை கேட்கலாம். நீங்க வந்து அப்படி கேட்டீங்களா, நான் எல்லாத்தையும் ரெண்டு மூணு கேள்வி தான் கேட்பேன், எல்லாத்தையும் ரொம்ப கேட்க மாட்டேன். என் மனைவி சொல்லுவா, நீங்க அப்படி கேட்டீங்களா, எனக்கு அந்த நேரத்தில் கேட்கணுங்க என்ன வரல, நான் அவ்வளவுதான் சொன்னாங்க அப்படிதான் கேட்டேன், எனக்கு ரொம்ப தொலைச்சி தொலைச்சி கேட்கலாம் எனக்கு வராது. அதான் ரீசனிங், தொலைச்சி தொலைச்சி வந்து நெஞ்சிருந்தால் சிஐடி போல போலீஸ் போல அப்படி இருக்கும் பொழுது அது பேட் ரீசனிங் அது. அதே போல என்னன்னா நமக்கு வந்து அஃபெக்ஷன், அஃபெக்ஷன் வந்து நல்ல மாதிரி அஃபெக்ஷன் இருந்தா ரைட், எல்லாரு மேலையும் நல்ல மாதிரி அஃபெக்ஷன் இருந்தா அது கரெக்ட். இந்த ஐம்புலங்கள்லயும் என்ன இருக்குன்னா பேட் இருக்கிறது, குட் இருக்கிறது. பேட் எமோஷன் அங்க வந்து அங்க குட் எமோஷன் ஆயிருக்குது. வார்த்தையின்படி உங்களுடைய இமேஜினேஷன், உங்களுடைய ரீசனிங், உங்களுடைய மெமரி, இதோ உங்களுடைய கான்சியன்ஸ், உங்களுடைய அஃபெக்ஷன் எல்லாம் வார்த்தையின்படி இருந்தா ரொம்ப நல்லது, அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அது அட்ராக்ட் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவியை அட்ராக்ட் பண்ணும். ஆனால் இந்த பேட் எமோஷன் வந்து பேட் இமேஜினேஷன், அதை வந்து என்ன செய்யணும், நீங்க அதை வாயின் வார்த்தையினால வெளிப்படுத்தும் பொழுது, இருபத்தி நிறையனால வாய் பேசுகிறது, அப்படி பேசும் பொழுது என்னன்னா அது ஈவில் ஸ்பிரிட்டை அட்ராக்ட் பண்ணி ஈவில் ஸ்பிரிட் அங்கே வருது. இப்படி ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனை உண்டாக்கி இருக்கிறார், இது அவருடைய சிருஷ்டிப்பு. அது நீங்க அதை ரூல் பண்ணணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அந்த பேட் இமேஜினேஷன் வராதபடி நம்ம அதை அடக்கணும். வருமா, வரும், நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணணும், அதை ஆளுகை செய்யணும். நம்ம பாடியில வந்து இத மெய் வாய் கண் மூக்கு செவி அப்படின்னு ஐம்புலங்கள் இருக்கு. See, taste, feel, smell, hear. இந்த ஐம்புலங்கள் நம்முடைய பாடியில் இருக்கு. நாக்குனால நம்ம ருசி பார்க்கிறோம், காதால கேட்கிறோம், நம்ம வந்து சரீரத்தில் உணர்கிறோம், கண்ணால பார்க்கிறோம். அதனால மெய் வாய் கண் மூக்கு செவி இருக்குது. இது வழியாக தான் பிசாசு உள்ள வருவான். அதனால செல்போன்ல ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அதன் மூலமா அது ஒரு விண்டோ, அது வந்து கண் மூலமா உள்ள வந்துருதான். அவன் உங்க கண்ணு வந்து ஒரு விண்டோவா இருக்கு, அதுக்குள்ள வந்துருதான். தேவையில்லாத காரியத்தை கேட்கும் பொழுது காது மூலமா வந்துருதான். இப்படி ஐம்புலங்கள் நம்முடைய சரீரத்தில் இருக்கும் பொழுது அதை நல்லாவும் பயன்படுத்தலாம், கெட்டாவும் கெட்டதாகவும் பயன்படுத்தலாம். அதே போல உங்கள் ஆவியில் இருக்க ஐம்புலங்களை நல்லதாகவும் பயன்படுத்தலாம், கெட்டதாகவும் பயன்படுத்தலாம். இதை வந்து நம்ம ஆளுகை செய்யணும். நம்முடைய மாம்சத்தையும் நம்முடைய ஆவியையும் நம்ம வார்த்தைக்கு கீழ்ப்படிய செய்வோம் என்றால் யூ ஆர் ரூலிங் யுவர் ஓன் ஸ்பிரிட். அல்லேலூயா,
ஆமென்.
உங்களுடைய ஸ்பிரிட் ஆளுகை செய்யும் பொழுது நீங்க நல்லவங்களா மாறிடுங்க, ஆவிக்குரியவங்களாக மாறிடுங்க. நம்ம வார்த்தையில இருக்கிறோம், மெசேஜ் தகவல் இருக்கிறோம், ரொம்ப சந்தோஷம்தான். நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறோம், எல்லாம் நல்லா பைபிள் தெரியும், நல்லா ஜெபிக்கிறோம், எல்லாமே நல்லதுதான். ஆனாலும் உங்களுக்கு விதமான சோதனை உண்டு. அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியுமே ஒழியோ வேற யாருக்கும் தெரியாது. வேற யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பாசத்தை வந்து சொல்லலாமா, சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. என்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம், நீங்க ஆண்டவர்கிட்ட தான் சொல்லணும். அதெல்லாம் பாசிட்டிவ் எமோஷன், நெகட்டிவ் எமோஷன் நமக்கு இருக்கிறது. இந்த பாசிட்டிவ் எமோஷன் வரும்பொழுது நம்முடைய மெமரி, நம்முடைய கான்சியன்ஸ், நம்முடைய ரீசனிங், நம்முடைய இமேஜினேஷன், நம்முடைய அஃபெக்ஷன் எல்லாத்தையுமே நல்ல மாதிரி நம்ம பயன்படுத்தினா நமக்கு சந்தோஷம் வரும். ஹல்லேலூயா. ஜாய், ஹோப், கரேஜ், ட்ரஸ்ட், பீஸ், கண்டென்ட்மெண்ட், இதெல்லாம் வரும். நமக்கு சந்தோஷம் வரும், நமக்கு நம்பிக்கை வரும், நமக்கு தைரியம் வரும், நமக்கு கர்த்தரை சார்ந்திருக்கும்படியாக செய்யும், நமக்கு சமாதானம் வரும், நமக்கு திருப்தி வரும். அதனால உங்களுடைய ரூல், நீங்க உங்களோட ஆளுகை, உங்க மனசு ஆளுகை செய்தா எப்பவும் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. அதை வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணும், ஒரு 30 days பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, பிறகு திருப்பி திருப்பி பிராக்டிஸ் பண்ணுன்னா நீங்க அப்படி மாறிடுவீங்க. பிசாசு நம்மகிட்ட வரவே முடியாது. ரூலிங் யுவர் ஓன் ஸ்பிரிட், உங்களுடைய பட்டணம் மதில் சூழ்ந்திருக்கிறது, உள்ள யாரும் வர முடியாது, பாதுகாப்பாக இருக்கிறது, உங்க மைண்டு பாதுகாப்பாக இருக்கிறது. அந்த ஆவியும் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பெருமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், 9 அங்கே ஃப்ரூட்ஸ் இருக்கிறது. கலாத்தியர் 5:22-23.
ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம்.
பாருங்க, இதெல்லாம் நல்ல ஒரு கேரக்டர்ஸ், இதெல்லாம் நம்முடைய ஆவியில இருக்கு. இந்த 9 ஃப்ரூட்ஸ் நம்முடைய வாழ்க்கையில வரும். நீங்க உங்களுடைய மனதை ஆளுகை செய்ய உங்களுக்கு தெரியும் என்றால் அப்பெல்லாம் நீங்க மெச்சூரிட்டி அடைகிறீங்க. ரொம்ப சீனியர் பிலீவரா இருக்கலாம், ரொம்ப ஊழியம் ரொம்ப செய்யலாம், ஊழியக்காரராக இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். இது யாருக்கு விதி விலை கிடையாது, எனக்கு இது சம்பந்தம் இல்லைன்னு சொல்லாம, எல்லாம் இருக்குதான். நம்ம இதை பிராக்டிஸ் பண்ணன்னா நம்ம ரொம்ப மெச்சூரிட்டி அடைஞ்சிட்டோம்னு அர்த்தம், நம்ம பரிபூர்ணம் அடைஞ்சிட்டோம்னு அர்த்தம். நமக்கு அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பெருமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இந்த 9 ஃப்ரூட்ஸ் நம்முடைய வாழ்க்கையில அது கனி நிறைய தரும். ஆமே
ஆமே.
நெகட்டிவ் எமோஷன் என்ன? நெகட்டிவ் எமோஷன், நெகட்டிவ் எமோஷன் என்னவென்றால், முதலாவது கோபம். சொன்னாச்சுன்னா கோபம், ஒருத்தர் பேச முடியாது, சில பிள்ளைகிட்டலாம் பேச முடியாது, பேசினாலே கத்திரும். அந்த கோபம், முற்கோபம், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன மாதிரி ஒரு காரியத்தை ஒரு முறைக்கு ரெண்டு முறை சொல்ல முடியாது. அது வந்து ஆங்கர், அந்த ஆங்கர், ஃப்ரஸ்ட்ரேஷன், அதிகமான குழப்பம், புலம்பல், குழப்பம், எந்தி, பொறாமை, சண்டை போடுற ஆவி, எதுக்கு எடுத்தாலும் சண்டை தான். இந்த சோல் வந்திருக்குது, நம்மள நிம்மதியா இருக்க கூடாது, நம்மகிட்ட வந்து நம்ம நிம்மதியை கெடுக்க இந்த ஆத்மா வரும். இதுக்குள்ள அந்த ஸ்ட்ரைப்புங்க குணம் இருக்கு, சண்டை போடுற ஆவி. ஒரு இடத்துக்கு போனாலே சண்டை தான், கொஞ்சம் ஜாலியா சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்கலான்னு பார்த்தா இந்த சோல் வந்துட்டு இது சண்டை எடுத்துரும். இதுக்குள்ள ஸ்ட்ரைப் இருக்குது, பேட் இமோஷன், ஸ்ட்ரெஸ். சிலருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் மூளை குழப்பமா இருக்கு, மூளை குழப்பமா இருக்காங்க, அது கடைசியில மென்டலை நம்ம பாதிக்கும், மனசை பாதித்து அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அது சுகரையும் அதிகப்படுத்தும், எல்லாமே ஸ்ட்ரெஸ் அங்க வருகிறது. அது மாத்திரமல்ல, இது என்ன சொன்னால் ஓரினஸ், அதிக கவலைப்படுவது. நம்ம எல்லாத்துக்கும் கவலைப்படுறதுக்கு ஒரு நாள் இருக்குது, ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலம் பீரியடு முடிஞ்சோடனே கவலையை விட்டுருணும், ஆண்டவர் மேல வச்சுட்டு விட்டுற வேண்டியதுதான், ஒரினஸ் பண்ண வேண்டியதான் இருக்கும். பண்ண முடியாதுன்னு சொல்லல, ஒரினஸ் வரும், ஆனா அதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கு ஒரு சீசன் இருக்கு, அதோட அதை முடிச்சுக்கணும், அதை அடுத்த காரியத்தை நடக்க வேண்டிய காரியத்தை பார்க்கணும். அதனால ஒரினஸ், ஃபியர், ஃபியர்னு சொல்லும் என்று பயம், சாத்தான் எப்பொழுதுமே பயத்தை கொண்டு வரான், எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறது, அது வந்து ஒரு பேட் இமோஷன், பயப்படக்கூடாது. எம்பிராஸ்மெண்ட், வெக்கப்படுதல், எந்த காரியத்தையும் தைரியமா செய்ய மனசு இல்லை, நீங்க போங்க நீங்க போங்க, வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, எதையும் தைரியமா அதை செய்யாதபடி வெக்கப்பட்டு வெக்கப்பட்டு அப்படி ஜீவிப்பது, எம்பிராஸ்மெண்ட், கில்ட். சிலருடைய வாழ்க்கை ரொம்ப போரா இருக்கிறது, எப்பவும் பார்த்தாலும் அவங்க போரா இருப்பாங்க, முகத்துல ஒரு சிரிப்பு ஒரு நாளும் வராது, ஒரு ஸ்மைலிங் வராது, போர்டமா இருப்பாங்க, டிசப்பாயின்மெண்ட், ஏமாற்றம், சேட்னஸ், துக்கம், ஹெல்ப்லெஸ், டிப்ரெஷன், ரெஸ்ட்லெஸ்னஸ், நான் தூக்கமே கிடையாது, எனக்கு நிம்மதியே இல்லை, இதெல்லாம் உங்களுடைய மனசுல வருகிற பேட் எமோஷன்ஸ். இதை நீங்க ஆளுகை செய்ய நீங்க அறிஞ்சீர்கள் என்றால், நீங்க வந்து உங்களுடைய ஆவி ஆளுகை செய்யும் பொழுது நீங்க மெச்சூரிட்டி அடைகிறீங்க, உங்களுக்கு ஜாய் உண்டாகும், சந்தோஷம் வரும். ஹல்லேலூயா. நீங்க வந்து பெர்ஃபெக்ட் கிறிஸ்டியனா மாறுறீங்க. இதெல்லாம் அதிகமா நம்ம போதிக்கிறது இல்லை. இன்னைக்கு இப்படி போதிக்கணும்னு ஆண்டவர் எனக்கு வழிநடத்தலை கொடுத்திருக்கிறார். அது வந்து எல்லாருக்குமே அவசியமான காரியம். நம்ம ஹாப்பியரா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னா உங்களுடைய ஆவியை நீங்க ஆளுகை செய்ய தெரியணும். 29 நீதிமொழிகள் அங்க 25:29 அது வாசித்த வசனத்துக்கு அடுத்த வசனம்.
உஷ்ணகாலத்திலே
சரி சரி அது வேற ஒரு வசனம். அதாவது நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திசாலி என்று சொல்லப்படும். நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திசாலி. நம்ம ஸ்லோ டு ஆங்கர், இங்கிலீஷ்ல வந்து ஸ்லோ டு ஆங்கர் எழுதியிருக்கு. எடுத்த உடனே டக்குன்னு கோவப்படாம மெதுவா நம்ம நிதானிச்சு நம்மகிட்ட ஒருத்தர் கோபமா பேசினாலும் நம்ம பொறுமையா சொல்றோம்னா நீங்க புத்திமானா மாறுறீங்க. மகா புத்திசாலி. அதனால அருமையாலே நம்ம நீடிய சாந்தம், அவன் வந்து கோபத்தை கண்ட்ரோல் பண்ண ஆளுகை செய்வதற்கு அந்த எபிலிட்டி இருக்கிறது. அதனால அவன் மகா புத்திசாலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான், முற்கோபியோ புத்தியினத்தை விளங்கப்படுவான்.
முற்கோபி புத்தியினத்தை விளங்கப்படுவான். நீடிய சாந்தம் உள்ளவன் அவன் மகா புத்திசாலி. ஒரு புத்திசாலியான மனுஷன்னா அவன் வந்து ஸ்லோ டு ஆங்கர், எடுத்தோடனே கோபப்படக்கூடாது. எடுத்தோடனே அவன் மதியீனனா இருக்கிறான், அவன் எடுத்ததுக்கெல்லாம் கோபப்படுவது. ஆவிய ஆளுகை செய்ய தெரியல, அந்த பவர் இல்ல. ஆனா கர்த்தர் என்ன விரும்புகிறார் என்றால் நம்ம எல்லாரும் நம்முடைய ஆவியை ஆளுகை செய்ய வேண்டும். ஆமென்.
ஆமென்.
God's desire for us to see us come to a maturity. நம்ம மெச்சூரிட்டி அடைய வேண்டும். We can have absolute mastery over all of our negative emotion. The negative emotion, எதிர்மாறான இந்த விதமான எமோஷன் உணர்வுகளை நம்ம வந்து ஆளுகை செய்வோம் என்றால் நம்ம வந்து மெச்சூரிட்டி அடைகிறோம். ஆண்டவர் நம்ம அப்படி இருக்கணும்னு விரும்புகிறார், நம்ம மேல அதை விரும்புகிறார். எவ்வளோ நெகட்டிவ் எமோஷன் இருக்கு. இதை நான் உங்களுக்கு உதாரணம் எவ்வளோ சொல்லியிருக்கிறேன். இது வந்து என்ன சொன்னா நம்முடைய ஆவியில இருக்கு. இது இந்த இந்த எமோஷன்ஸ் எல்லாம் ஆவியில இருக்கு, சோல்ல கிடையாது. நம்முடைய ஆவியில அது இருக்கிறது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 Corinthians 15:26.
பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம்.
பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம். The last enemy that shall be destroyed is death. கடைசியா நீங்க ஜெயிக்க வேண்டிய சத்ரு மரணம். ஆனா இப்போ இந்த பேட் எமோஷன்ல இருக்கிறது. அதனால அவங்க என்ன எமோஷன்ல வராங்க, எப்படி வராங்க, இதெல்லாம் தெரிஞ்சிட வேண்டிய அவனுடைய ஆவி எப்படி இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீங்க வந்து கண்ணில மாட்ட மாட்டீங்க, அல்லது உங்களை ஏமாத்தி போடுவாங்க. இந்த மாதிரி மனுஷன், இந்த மாதிரி சிஸ்டர், நம்மகிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். இவங்கிட்ட பேச்சுல ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க மனசுல அந்த மாதிரி வச்சுக்கிட்டு வருவாங்க. எதுக்கு எடுத்தாலும் குற்றம் சொல்லுவது. என்ன வேணாலும் நீ சொல்லிட்டு போ, என் வேலையை நான் செஞ்சுட்டு போறோம். உனக்குள்ள அந்த பொல்லாத ஆவி இருக்கிறது. பரிசுத்தவான்களை குற்றப்படுத்துவது அது அவங்களுடைய வேலை. நாக்கு வந்து என்ன செய்யும் என்றால் எப்படினாலும் பேசும். அது ஒரு நெருப்பு, அந்த நாக்கு. அது பெரிய காட்டை, சின்ன நெருப்பு ஒரு தீப்பெட்டி வச்சு நம்ம கொளுத்துனோம்னா பெரிய காட்டை அது கொளுத்தி விடுறது. அமேசான் ஃபாரஸ்டே தீப்பிடிச்சு எரியுது. உலகத்திலே பெரிய ஃபாரஸ்ட் அமேசான் ஃபாரஸ்ட். அதே அது கொளுத்தி விடும் பொழுது இந்த நாப்பு நாக்கு வந்து ஒரு நெருப்பா இருக்கிறது. இதயத்துல இந்த பேட் எமோஷன் வரும் பொழுது அது பேசுது. படிப்பறிவு இல்ல, ஆனா பொல்லாத பேசுது. ரொம்ப குற்றம் கண்டுபிடிக்குது. நீ வந்து ஒழுங்கா ஆண்டவரை தேடு, கர்த்தருக்கு ஒப்பு கொடு. உலகம் பொடி போகாத, உன் ஆத்மா சீரட்டு போகும். பிறகு நீ ஒரு காலத்துல யோசிக்க வேண்டி வருதுனா அவரு எப்ப போனாலும் எனக்கு சாபம் போட்டாரு, நான் எப்படி நான் சர்ச்சைக்கு வருது. நம்ம இப்படி ஒரு ஆலோசனை சொல்லியிருப்போம், உடனே அது எப்படி ட்விஸ்ட் பண்ணும் என்றாலும் பொல்லாத இருது. பிசாசு உள்ளக்குள்ள இருக்கிறான், அதுக்கு இன்னொன்னு சப்போர்ட் வரும். நீங்க அப்படி சொல்றீங்களா, அதனால தான் அவன் சர்ச்சைக்கு வரல. எவ்வளவு பொல்லாத ஆத்மா பாருங்க. அந்த ஆவி கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். இது எப்பொழுதுமே சண்டையை ஏற்படுத்துற ஆவி. இந்த ஸ்ட்ரைப் இருக்குது, பேட் எமோஷன் வருது. நம்ம அதை ஜெயிக்கணும். முதல்ல நம்ம ஜெயிக்கணும். நமக்குள்ள அது வரக்கூடாது, அவங்களுக்குள்ள நமக்குள்ள அந்த மற்றவங்க மூலமா அந்த ஆவி வரும் பொழுது ஜாக்கிரதையா இருக்கணும். இது எப்படினாலும் நம்மளை குற்றப்படுத்தும். வந்திருக்குது, அதை வந்து நல்லா வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நம்ம மேல குற்றத்தை சுமத்தும். இப்பெல்லாம் சண்டை போடுற ஆவி, அது நாவில அதை வெளிப்படுத்தும். அது இதயத்துல இருக்கிறது, நாவில வெளிப்படுத்தும். அது வந்து கொளுத்திரும். அது அது காட்ட கொளுத்துற மாதிரி நெருப்பு வந்து கொளுத்திரும். அவனுடைய ஆயுள் சக்கரத்தை அது கொளுத்தி போடும் சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு மூணாம் அதிகாரம் அஞ்சு ஆறு. யாக்கோபு மூணாம் அதிகாரம் அஞ்சு ஆறு.
அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும்.
நம்முடைய சபைகளில் இந்த நாவானது சிறிய அவயமாயிருந்தாலும் அது ஒரு நெருப்பு தான். அது என்ன, நம்முடைய ஆயுள் சக்கரத்தை ஆயுஷ்னாலே கெட்டு போகுது, அவங்களுக்கு குறைஞ்சி போகுது, சீக்கிரம் செத்து போறாங்க. ஏனென்றால் வீணான பேசி பேசி வீணா பேசி பேசி சண்டை போட்டு 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 இம்மனசையும் கெடுத்து அவங்க வாழ்க்கையும் கெடுத்து சாவும் சீக்கிரமா வருது. ஏன்னா அது மாயாடி, அது வந்து என்ன சும்மா இருக்காது, வந்தா வந்திருக்கு, சண்டை போலக்கு வந்திருக்குது. நிச்சயமா கொஞ்ச நேரத்தில் இது இந்த ஆத்மா சண்டை இழுத்துரும். இதுக்குள்ள அந்த ஆதி இருக்கிறது, அவனுடைய பேட் ஸ்பீச் அங்கே இருக்கிறது. நமக்கு வந்து அதை வந்து நம்ம ஜெயிக்கணும். நம்ம முன்னக்கூட்டியே அறிஞ்சிருந்தா ஜெயிச்சிடலாம், நம்ம முன்னக்கூட்டியே அறியலன்னா நம்ம ஜெயிக்க முடியாது. நீங்க கவனிக்கும் பொழுது அது வந்து ஒரு பேட் நேச்சர், அது அவங்களுடைய ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி அது நரகத்தில் கொண்டு போய் அவங்களை தள்ளுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆறாம் வசனத்தை வாசிக்கலாம்.
நாவும் நெருப்பு தான், அது அணி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும். நரக அக்னி,
நரக அக்னியில கொண்டு போய் அவங்க சேர்த்துருது. பாத்தீங்களா, நம்ம ஆவியை நம்ம ஆளுகை செய்யலன்னா அது தேவையில்லாத பேசி அவங்க வாழ்க்கையும் கெடுத்து கடைசியில் அவங்க நரகத்திலையும் கொண்டு போய் தள்ளிடுது. அதனால உங்களுடைய ஆவியை ஆளுகை செய்வது ரொம்ப அவசியமா இருக்கிறது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். நம்ம கடைசியா மரணத்தை ஜெயிக்க போறோம், அதுதான் கடைசியா ஜெயிக்க போற சத்துரு. ஆனா நம்ம உயிரோடு இருக்கும் பொழுது இவ்விதமான பேட் இமோஷன் நமக்குள்ள வரும் பொழுது அதை ரூல் பண்ணணும். மற்றவங்க மூலமா நமக்கு விரோதமா அது வரும் பொழுது அதையும் நம்ம வார்த்தையினால ஆளுகை செய்யணும். நம்மளை மேற்கொள்ள விட்டுறக்கூடாது. அது நம்மளை மேற்கொள்ள விடாதபடி நம்ம முன்னக்கூட்டியே ஜாக்கிரதையா இருக்கும். இந்த வருது நம்முடைய ஆவி எப்படி இருக்குது, இந்த ஆவி வந்து சண்டை போடுற ஆவி, அது ஏதோ பர்பஸ்ல வருது. நம்ம ஜாக்கிரதையா இருந்தோம்னா அதை ஜெயிச்சிடலாம். ஹல்லேலூயா. அது நம்மளை மேற்கொள்ள முடியாது. அல்லது அவங்க நம்மளை குற்றப்படுத்திட்டு அது நீதிமான் ஆயிட்டு போயிரும், நம்மளை குற்றவாளி ஆகி அது நீதிமான் ஆயிரும். அது குற்றம் பிடிச்சது, அது நம்ம எப்படி அது ஜெயிக்க விடுது. நம்ம கத்துடைய வார்த்தையில இருக்கும் பொழுது, ஆவியில இருக்கும் பொழுது நம்ம அதுக்கு சரியான பதிலை கொடுக்க வேண்டும். நம்ம அதுக்கு அந்த ஆவியை புரிஞ்சு கொண்டா நம்ம சரியான பதில் கொடுக்கும் பொழுது அந்த ஆவி நம்மளை ஜெயிக்க முடியாது, தோல்வி அடைஞ்சு போகும். நம்மளை குற்றப்படுத்த முடியாது, அது தன்னை நீதிமானாக்குவதுக்காக அது வரும். அந்த நாவின் வார்த்தைகள் அவிதமாக வரும். அந்த வாட்டர்ஸ் ஆஃப் செப்பரேஷன் 55 வருஷம் 6 மாசம் 6 தேதி கொடுத்த செய்தியில விதமாக பிரதப்பேன்னு சொல்லுகிறேன். கனடாவில இருந்து கனடாவுக்கு போகும்பொழுது அங்கே ஒரு பையன் இருக்கிறான், கேலகிரி கனடா, ஏ பாய் கமின், அவன் வருகிறான். 7 பேராகிராஃப்ல சொல்லுகிறார், ஐ நெவர் ஹியர் சச் இன் மை லைஃப், என் வாழ்க்கையில இதை மாதிரி காரியத்தை நாங்கள் கேட்கல. அவன் வந்து என்ன சொல்றான், வில்லியம் பெர்னஹாம், யூ வாண்ட், you are not got nothing to do with me. William Branham enne neer onnu seiya mudiyadu eduthona appadi solran. avanga appa solraru ivanukku ivan pere theriyadhe, eppadi unga pere solran. He don't even know his own name. How did he know your name? avan pere avanukku theriyadhu, umma pere eppadi solran. saasadu avanukulla irukkira andha manushanukulla andha payanukulla irukkira aadiya nama paakkanum. அதை நின்று அவன் என்ன சொல்ல, பிரத பெண்ணா ரொம்ப தூரத்தில் தான் இருக்கிறாரு. அவன் பிரத பெண்ணான சபிக்கிறான், காசிங் மீ அண்ட் கேரிங் ஆன், யூ ஆர் நாட் காட் நத்திங் டு டூ வித் மீ, என்ன வந்து உம்மால ஒன்றும் செய்ய முடியாது. உடனே என்ன செய்ய, கூட்டம் நடந்து கொண்டிருக்க அப்படி சொல்றான். அல்ல பா, அந்த கூட்டத்துக்கு ஒழுங்கு பண்ணக்கு இருக்கிற அந்த காவலர்கள் வந்து அவனை அப்புறப்படுத்தணும், அவனை வெளியே கொண்டு போகணும் சொல்லி நினைக்கும் பொழுது ஒன்றும் செய்யாதுங்க, கொஞ்சம் அமைதியாயிருங்கன்னு சொல்றாரு. Dear reverend, கொஞ்ச நேரம் நீங்க அமைதியா இருங்க. கர்த்தருடைய தூதனானவர் அங்கே தோன்றுகிறார். பிரதர் பிரனானுக்கு ஒரு விஷன் காமிக்கிறார். அந்த விஷன் காமிக்கிறது என்னென்றால் அவங்க அப்பா கிட்ட ஏதோ தவறு இருக்கு. அவர் தன்னுடைய ஆவியை கண்ட்ரோல் பண்ணாதபடி பல சில குற்றங்களை செய்திருக்கிறார். அதனால இவனுக்கு மைண்ட் அஃபெக்ட் ஆயிருக்கிறது அப்படின்னு கர்த்தர் காமிக்கிறார். A sin that had been committed by his father that caused the child to be in that condition. இந்த பையன் இந்த மாதிரி நிலையில இருக்கும்போது அவங்க அப்பா காரணம் என்று அப்பாவுடைய பாவம் என்று கர்த்தர் அங்க வெளிப்படுத்துகிறார். அவனை கண்ட்ரோல் பண்ணணும்னா கையை கடிக்கிறான், கால கைய உதைக்கிறான், யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாதபடி பெனானியே குறை சொல்லுகிறான். உம்மால ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க தகப்பனார்த்த சொல்லும் பொழுது தகப்பனார் அந்த ஃபெயிலியரை ஒத்துக்கொள்ளுகிறார். நான் என்னுடைய ஆவியை அடக்க முடியாதபடி நான் விதமான சில காரியங்களை செய்திருக்கிறேன், சில கொடூரமான காரியங்களை செய்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் ஒத்துக்கொள்ளும் பொழுது அவனுடைய மென்டல் சீக்னஸ் வந்து சரியா போச்சு. அவனுக்குள்ள இருந்த பிசாஸ் வந்து ஒரு ஸ்பைடர் மாதிரி என்ன செய்ய போகிறத, எல்லாம் பெரிய ஸ்பைடர் மாதிரி அந்த கூட்டத்தில் போகும்பொழுது எல்லாரும் பலரி அடிச்சு ஒருத்தர் மேல ஒருத்தர் ஸ்டாம்பீடு ஏற்பட்டதான். அந்த ஆவி அப்படியே போயிட்டு, அதே போல நெல்லி சாண்டர் என்றதானே அந்த பெண்ணுக்கு பெண்ணாம் வந்து ஜெபிக்கும் பொழுது என்ன செய்யுது, அந்த பெண்ணுக்குள்ள இருந்த ஆவி வந்து அங்கே வந்து ஒரு வௌவால் மாதிரி போச்சு. அதே போல அந்த ஆவி பொல்லாத ஆவி வந்து அந்த பையனுக்குள்ள வந்தது எதுக்கு, பாவம் காரணமாக இருந்தது. இந்த நெல்லி சாண்டர் என்ற பெண் ரசிக்கப்பட்ட அவள் டான்ஸ் ஆடுகிற ஒரு பெண், அதுல இருந்து ஆண்டவர் அவளுக்கு விடுதலை கொடுத்தார். ஒரு நல்ல அந்த ஹால்ல டான்ஸ் ஆடு நடக்க ரிகார்ட் டான்ஸ் ஆடு கொஞ்சம் போய் கேட்டா, கேட்ட உடனே பக்கத்துல போனா அந்த மேடைக்கு பக்கத்துல போனா வேற இவனும் இவளும் என்ன ஒரு பையனோடு சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டா, உடனே அந்த பேய் உள்ள வந்துச்சு. அது ஒரு வௌவாலாக இருந்தது. இதெல்லாம் அசுத்தமான பிராணிகள், அதெல்லாம் பேட் ஸ்பிரிட் உள்ள வர்றதுக்கு காரணம் என்ன, அந்த பேட் ஸ்பிரிட் வந்து இவங்க தங்களுடைய ஆவிய ஆளுகை செய்யல, புரோக்கன் டவுன், அவங்களுடைய மதில் இடிந்து போடுகிறது. பிசாசு வந்து வாழ்க்கையை பாழாக்கி போடுறான், டிபெண்ட்லெஸ் சிட்டிஸ் ஆக மாறுகிறார்கள். அதனால நமக்கு என்ன வேணும், பாசிட்டிவ் தாட்ஸ் வேணும். தேவனுடைய வார்த்தை நமக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் கொண்டு வருகிறது. ஆமென். பேஸ்ட் ஆன் தி வேர்ட் ஆஃப் காட், நீங்க தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க காலையிலும் மாலையிலும் நம்ம கேட்கணும். காலையில கேட்டா மட்டும் போதாது, அதனால நமக்கு வேற சிந்தனைகள்லாம் வந்துடும். ஈவினிங் நீங்க இருந்தீங்கன்னா ஷாப்பிங் போகலாம், அங்க போகலாம், இங்க போகலாம், இப்படி பிசாசு உங்களை டேர வேற விதமான வழி இருந்தோம். இங்க வந்து வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களுக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் வரும். அல்லேலூயா. இந்த பாசிட்டிவ் தாட்ஸ் எல்லாமே தேவனுடைய வார்த்தையின்படி வருகிறது. அதனால நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்பது அவசியமா இருக்கிறது. அப்பொழுது என்ன ரைட் ஸ்பீச் உங்களுக்குள்ள வரும், உங்களுக்கு சரியான ஆவி வந்து நீங்க பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து ஹோலி ஸ்பிரிட் வந்து உங்களை வாழ்க்கையை ஆளுகை செய்யும் பொழுது சந்தோஷம் சமாதானம் அல்லேலூயா தைரியம் எந்த சூழ்நிலையை ஃபேஸ் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு ரைட் ஸ்பிரிட் வருது, அந்த பலமுள்ள ஆவி, அன்புள்ள ஆவி, தெளிந்த புத்தி உள்ள சவுண்ட் மைண்ட் நமக்கு வருகிறது. ரெண்டு தீமத்தையும் ஒன்னாம் அதிகாரம் ஏழாம் வசனம்,
தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார்.
தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாதபடி, ஸ்பிரிட் ஆஃப் லவ், ஸ்பிரிட் ஆஃப் பவர், ஸ்பிரிட் ஆஃப் சவுண்ட் மைண்ட், ஆங்கிலத்தில் விதமாக இருக்கு. நமக்கு ஸ்பிரிட் ஆஃப் லவ் வருது, ஸ்பிரிட் ஆஃப் பவர், ஸ்பிரிட் ஆஃப் சவுண்ட் மைண்ட், நமக்கு தெளிந்த புத்தி ஏற்படுது. சர்ச்சைக்கு வர்றதுக்கு மனசு கிடையாது, என்ன செய்ய, இந்த மாதிரி ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டேமே, புருஷன் கிறிஸ்டியனா இருக்கிறாரு, அவர் வார்த்தையில உறுதியா இருக்கிறாரு, பாஸ்டரோ ரொம்ப அட்டாச்சா இருக்கிறாரு, நம்ம வந்துதானே ஆகணும், ஏன்னா ஒரு அது நிலைக்காது. குளம் பிள்ளைகள் என்ன செய்யுது, சின்ன பிள்ளைகளா இருந்துச்சு நல்லா தான் இருக்குது, பெரிய பிள்ளைகளா வாலிப பிள்ளைகளை வந்து காலேஜ் படிக்கும் பொழுது அதுக்குள்ள ராங் ஸ்பிரிட் வரும், நம்ம உலகப்புறமா ஜீவிக்கணும்னு எண்ணம் வரும். எல்லாருக்கும் கிடையாது, எல்லாருக்கும் சொல்ல, ஒரு சில பேருக்கு அப்படி வரும். அதனால இந்த சர்ச்சில் வந்து மாட்டிக்கிட்டோமே, கல்வாரி சர்ச்சில் நம்ம மாட்டி என்னைக்கு நமக்கு விடுதலை கிடைக்கும், நம்ம இதுல இருந்து தப்பிச்சு போனா உலகப்புறமா ஜீவிக்கலாமே, உலகப்புறமா ட்ரெஸ் பண்ணலாமே, அப்படி பொல்லாதாவி வரும் உங்களுக்கு, அவங்களுக்கு நினைவில் அது வரும். அப்படி வர்றவங்களுக்கு மைண்ட் பிறக்கத்துல அஃபெக்ட் ஆகும். அது மனப்பூர்வமா வந்து வார்த்தையை கேட்டுச்சுன்னா ஆண்டவரை நேசித்து அவளுடைய ஆலயத்தில் வந்து பாசர் இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ண போறாரு, எந்த காரியத்தை குறித்து சொல்ல போறார் என்று அவளோடு எதிர்பார்ப்போடு அந்த ஆவி அந்த வரும், அந்த வசனம் உள்ள வரும் பொழுது ரைட் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட் வரும். ஹல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பிரிட் ஆஃப் லவ், ஸ்பிரிட் ஆஃப் பவர், ஸ்பிரிட் ஆஃப் சவுண்ட் மைண்ட், நமக்கு பலமுள்ள ஆவி, அன்புள்ள ஆவி, தெளிந்த புத்தி நமக்கு வரும் பொழுது பாருங்க நம்ம லைஃப்ல நிம்மதி வரப்படும். இந்த ஆவியில் என்ன செய்யணும், வசனத்தை வந்து கேட்காது சரியா, அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணாது. என்ன செய்ய, நம்ம இந்த சூழ்நிலையில கட்டப்பட்டிருக்கோம், கிறிஸ்தவ குடும்பத்துல வந்து பிறந்துட்டோம், என்ன செய்யறது, வழி இல்லை, நம்ம சர்ச்சுக்கு போகணும், அல்லது பாஸ்டர் வேற கேட்பாரு இப்படின்னு வந்துச்சுன்னா இந்த ஆவி வந்து நிலைச்சு நிக்காது, இதுக்குள்ள பேட் ஸ்பிரிட் வந்து வாழ்க்கையில வந்து பாழாயிப்போம். அந்த பொல்லாத ஆவி வரும்பொழுது அவனுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை மோசமாயிருக்கும், அந்த ஆவிகள் வந்து கெடுத்து போடும். காரணம், வார்த்தையை கேட்க மனசில்லாததுனால, அதுதான் காரணம். சோதோம் குமாரா மக்கள் வந்து இழிவான இச்சரோகத்திலே மாட்டிக்கொண்டார்கள், கே பீப்பிளாக இருந்தார்கள். அதனால ஆண்டவர் அந்த பட்டணத்தை வந்து அக்னினாலும் கந்தகத்தினாலும் அழிச்சு போட்டாருன்னு பார்க்கிறோம். இப்பொழுது உலகமானது சோடமிக் கண்டிஷன்ல வந்திருக்கிறது, அங்க சுப்ரீம் கோர்ட்லயே வந்து லா பாஸ் பண்ணி இருக்கிறாங்க, எப்படி வேணாலும் நீ ஜீவிக்கலாம், உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது. LGBT குரூப் வந்து அவங்களுக்கும் எல்லா விதமான உரிமையும் இருக்கிறது, அதெல்லாம் அதை வச்சு நம்ம கோர்ட்ல கேஸ் போட முடியாது சொல்லும் பொழுது அவங்களுக்கெல்லாம் கொண்டாட்டம். உலகம் முழுசும் இன்னைக்கு கே பீப்புள் இருக்கிறாங்க, எல்லா கண்ட்ரிலும் இருக்கிறாங்க, உலகமே சோதோமாக மாறி. அன்னைக்கு ஒரு பட்டணம் சோதோம் குமாரா என்ற ரெண்டு பட்டணம் தான், இன்னைக்கு ஹோல் வேர்ல்டு சோதோமாக இருக்குது, இந்தியாவும் ஒரு சோதோம் தான். அதனால இந்த உலகத்தை வந்து ஆண்டவர் அழிக்கணும். என்ன சொல்றாருன்னா, அப்படி ஆண்டவர் இந்த உலகத்தை அழிக்கலன்னா அவர் நீதியுள்ள தேவன், சோதோம் குமாரா மக்களை உயிரோடு அழித்து அவங்ககிட்ட அவர் மன்னிப்பு கேட்கணுமா, நான் உங்களை தெரியாம அழிச்சிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்கணும். உலக அழிவு நிச்சயம். ஆண்டவர் சோதோமை அழித்தால் என்றால் இப்பொழுது சோதோம் மறுபடியும் வந்திருக்கிறது, இந்த உலகத்தை அழிச்சுதான் ஆகணும். அவர் நீதியுள்ள தேவன். இவங்க எல்லாம் அந்த பேட் ஸ்பிரிட்டுக்கு இடம் கொடுக்கறாங்க, வார்த்தையை புறக்கணிக்கும் பொழுது அவங்க பேட் ஸ்பிரிட், ராங் ஸ்பிரிட் வந்து வாழ்க்கையை பாழாக்கி போடுது. அவங்க வாழ்க்கையை பாழாக்கி போட்டது மட்டுமல்ல, உலகத்தையே அவங்க பாழாக்கி போடுறதால இந்த பாவிகள் நிமித்தமாக இந்த உலகத்தை ஆண்டவர் அழிக்கதான் செய்ய வேண்டும். கர்த்தர் எப்பொழுதுமே ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. God has made a way. வார்த்தையானது போதிக்கப்படுகிறது. ஆமென். நம்ம அதை கவனமா கவனிச்சோம் என்றால், பே அவர் அட்டென்ஷன், நம்ம வந்து அதுக்கு கவனம் செலுத்துவோம் என்றால் நம்முடைய சோல்ல வந்து தேவனுடைய ஆவி வாசமாயிருக்கும். ஆமென்.
ஆமென்.
அந்த வார்த்தையை சரியா கவனிக்கல, தூங்கிக்கிட்டு கேட்கிறவங்க அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் இல்லாம பொம்மை மாதிரி அந்த கோழிக்கு வந்து ஏதாவது அதுக்கு வந்து நோய் பிடிச்சுன்னா அப்படியே நிற்கும். அதே மாதிரி சர்ச்சையில் வந்துட்டு போனா ஒரு என்ன, எப்படி அந்த வார்த்தையை கேட்கல மனசு இல்லாம இருந்தா உங்களுக்கு ராங் ஸ்பிரிட் வரக்கு சான்ஸ் இருக்கு. நம்முடைய வார்த்தை, நம்முடைய வார்த்தை வாழ்க்கையை வந்து வார்த்தையானது டாமினேட் பண்ண வேண்டும்.
ஆமென்.
இந்த நம்முடைய எமோஷன், பேட் எமோஷன் நம்மளை டாமினேட் பண்ணக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை நம்ம ஆளுகை செய்ய வேண்டும். ஆமென். நெகட்டிவ் எமோஷனை நம்ம விட வேண்டும். அந்த செயல் என்ன சொல்லுகிறார் என்றால், It is almost always a negative emotion. The waters of separation is sealed. It is almost always a negative emotion that lead us into disbelieve the word of God. அது தேவனுடைய வார்த்தையை வந்து இந்த நெகட்டிவ் எமோஷன் வந்து அவிசுவாசிக்கும்படியாக செய்கிறது. பேரண்ட்ஸ் என்ன சொல்லுகிறோம், பிள்ளைகளை எப்பொழுது கவனமா இருக்கிறோம், அதை பண்ணுடா இதை பண்ணுடா அங்க போத இங்க போத சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதே போல தேவனுடைய வார்த்தையானது நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. ஏவாள் வந்து அந்த கனியை புசித்தாள். ஆதியாகமம் 3:6 வாசிக்கலாம்.
அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான்.
ஏவாள்கிட்ட அந்த ஐம்பலங்களும் இருக்கத்தான் செய்து, அவருடைய பாடியிலையும் அந்த ஐம்பலங்கள் இருக்கிறது. இப்பொழுது தேவனோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறாள், தேவனுடைய வார்த்தையை அவங்க கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க, வார்த்தையை காட்ஸ் பிரசன்ஸ்ல இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஏடன்ல இருக்கிறோம். ஆமென். சர்ச்சைக்கு வராதவங்க எங்க இருப்பாங்க, ஏதோ ஒரு காரியத்துல இருப்பாங்க. இப்போ நம்ம இன்னைக்கு காட்ஸ் பிரசன்ஸ்ல இருக்கோம், வார்த்தையின் பிரசன்னத்துல இருக்கோம். பெரிய சிலாக்கியம் இது. எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கல, நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் இந்த செய்தியை போதிக்கும் போதே எனக்கு கிரேஸ் கொடுத்திருக்கிறார். நான் ஒரு சாபர பிரசங்கியார் கிடையாது, நல்லா ஒரு ஆண்டவர் கொடுத்த பெரிய கிருபை, அது அவருடைய பெரிய சிலாக்கியம் நமக்கு. ஆமே. ஏவாளுக்கு அந்த சிலாக்கியம் இருந்தது, ஆடாமுக்கு அந்த சிலாக்கியம் இருந்தது. தேவனோடு கூட அவர் உலாவினார்கள். அவ்விதமா இருக்கும் பொழுது, இது அழகான் தனியா இருக்கும் பொழுது, அவன் அய்யாவாலை விட்டு பிரிந்து இருக்கும் பொழுது, கர்த்தர் வந்து இதோ அங்கே வந்து அவளோடு கூட இருளாமல் இருக்கும் பொழுது, சாத்தான் வந்து அங்கே கொண்டு வருகிறான். Her emotion told her the serpent was right. இந்த கனியை புசிக்க நாளிலே சாகவே சாவாயின் கத்து. இல்ல, சாகவே சாவதில்லை, இது உங்களை வந்து தேவர்களாக மாற்றும், உங்களுக்கு புத்தி தெளிவு ஏற்படும் அப்படின்னு சொன்ன உடனே அவள் என்ன சொல்றாருன்னா, நாலேஜ் இஸ் கிரேட்டர் தேன் இன்னசென்ட். நீங்க இன்னசென்டா இருக்கிறீங்க, நல்லது கெட்டது உங்களுக்கு தெரியல, குழந்தை மாதிரி இன்னசென்டா இருக்கிறீங்க. அந்த இன்னசென்ஸா இருக்கிறத விட நாலேஜ் வரும் பொழுது அது விசேஷம். Knowledge is better than innocence. என்று அவன் டீச்சிங் கொடுக்கும் பொழுது, ஆனால் நீங்க இதை கனியை புசித்தால் அனுர் சாவன்னு சொல்லியிருக்கிறார். இல்ல, சாகவே சாவதில்லை. உன்னை ஏவாள் பார்க்கிறாள், அவளுடைய ரீசனிங், அந்த புலன் ரீசனிங், பேட் ரீசனிங் அவளுக்கு ஏற்படுது. நல்ல மாதிரி ஒரு காரியத்தை கேள்வி கேட்கலாம், ஆனா கெட்ட எண்ணத்தோடு ஒருத்தரை கேள்வி கேட்க கூடாது. சாத்தானை வந்து நம்ம நல்லா ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த மெசேஜ் உங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ண வைக்கும். அதாவது நல்ல எண்ணத்தோடு கேள்வி கேட்கிறானா, கெட்ட எண்ணத்தோடு தொலைச்சி தொலைச்சி கேள்வி கேட்கிறானா அப்படிங்கிறத பார்க்கணும். அவன் கெட்ட எண்ணத்தோடு தொலைச்சி பார்க்கணும்னா நீங்க நல்ல ஆன்சர் கொடுத்து அவனை நோஸ் கட் பண்ணலாம். இல்ல, நீங்க வஞ்சிக்கப்படுறீன்னா என்ன அர்த்தம், அவன் நல்லதா தான் நமக்கு நல்லதுதான் சொல்றான், அவன் கெட்டது சொல்றான். ஏவாளுக்கு அது தெரியல, ஏவாள் சர்பன் சொல்றது ரைட்னு நினைச்சா, அவளுக்கு பேட் இமோஷன் ஏற்பட்டது. செப்டன் வாஸ் ரைட் என்று அவள் சொல்லும் பொழுது, அவன் வந்து நைஸ் பாய், நைஸ் காய் அப்படிங்கிறான். ஒரு துன்மார்க்கனை பார்த்து நல்லவன் சொல்லக்கூடாது, அது பாவம். அவன் துன்மார்க்கன் பின்வாங்கி போனா, உலகப்பிரமா போனா, அது நல்ல பொண்ணு, அது நல்லவன், நைஸ் பாய், நைஸ் காய்னு சொன்னீங்கன்னா தப்பு. அது பிசாசு உங்களை வந்து உங்களை பேட் எமோஷன் கொண்டு வந்து பேட் ரீசனிங், வாங்க பாஸ்டர் அவனை துரத்திட்டாரு அவன் நல்லவே அப்படி சொன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற உங்களுக்குள்ள வந்து ரீசனிங் வந்து பிசாசு பேட் ரீசனிங்கா மாத்திருக்கிறான். பாஸ்டர் ஐடியா இல்லாம செய்வாரா, அவர் வார்த்தையின் படிதான் செய்வாரு. நம்ம எப்படி அவனை ரைட்னு சொல்லிட்டு இந்த பாஸ்டரை குற்றப்படுத்துது, பொல்லாத ஆவி அதெல்லாம். இந்த ஆவி இப்படிதான் பேசும் அப்படின்னு கொஞ்ச நேரம் அவங்க பேச்ச கூட்டு கொஞ்சம் கவனிச்சேன்னா, அது அப்படியே தான் அது வரும், நல்ல மாதிரியே பேசாது. பாருங்க, அதான் சர்ப்பம் பேசும் பொழுது, சர்ப்பம் இஸ் நைஸ் பாய், அவன் நல்லவன், அவன் நல்லதுக்கு தான் நமக்கு சொல்றான் அப்படின்ட்டு அவன் பாருங்க, அவளுக்கு வந்து அந்த ரீசனிங்க தவறாக பயன்படுத்தினாள். தேவனுடைய வார்த்தை கரெக்ட், தேவனுடைய வார்த்தை, தேவன் தான் நல்லவர், அவர் சொன்ன வார்த்தை தான் உண்மை. இவன் அதுக்கு விரோதமா சொல்றான், contrary to the word of God. அதனால இவன் சொல்றது போய் இதை நம்ம அப்பால போய் சாத்தானு சொல்லியிருந்தா பிரச்சனை வந்திருக்குமா? இதே மாதிரிதான் சிலர் வந்து ஜட்ஜ் பண்றது தவறா இருக்கும். நான் ஒரு ஜட்மெண்ட் பண்ணுவேன், அவங்க ஒரு ஜட்மெண்ட் பண்ணுவாங்க, என்கிட்டே அதை சொல்லுவாங்க, என்ன செய்யறது, அந்த ஆத்மா அப்படிதான், அது புத்தி அப்படிதான் நினைச்சிட்டு போக வேண்டியதுதான். இதை பரவி குணத்தை நினைச்சிடும், மட்டை வச்சு கட்டினாலும் போவாதுன்ன மாதிரி அவங்களுக்கு எப்பந்தான் அந்த ஜட்மெண்ட் சரியா வரும்னு தெரியும், அப்பந்தான் அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும். ரைட் ஜட்மெண்ட் பண்ணாண்டாமா, ரீசனிங்க சரியா பயன்படுத்தாண்டாமா, அந்த ஏவாள் ரீசனிங்க தவறா பயன்படுத்தி அவன் நைஸ் பாய், நைஸ் பாய் பிரதர், நைஸ் பாய் பாஸ்டர், சர்ப ரொம்ப நல்ல இன்டெலிஜென்ட், ரொம்ப நல்ல வேவை, அவன் சொல்றது நன்மைதான். இன்னசென்ஸ் வந்து பெட்டர் கிடையாது, நாலேஜ் தான் பெட்டர். அதனால நாலேஜ் எப்படி வரும் சொல்லி அவன் அவ்விதமா சொல்லும் பொழுது, ஏவாள் அந்த கனியை பறிச்சு புசித்தாள், தன்னுடைய புருஷனுக்கு அதை கொடுத்தாள், என்ன ஏற்பட்டது, wrong spirit vandathu, disbelieve the word of God, devanudaiya vaarthaiyai avisvasithaargal, separated from God, avargal devanai vittu pirindaargal, manukulathukulla satan vandutaan, avanukku oru door open aayi vittathu, avanukku oru door open a manukulathukulla avan varamudiyadhu, avan death marnatha kondu varamudiyadhu, avan thanakkendru oru pillagalai peramudiyadhu, anala avan oru door open aagumaan paathaan. இந்த ஏவாளை வஞ்சித்து பேசி உள்ள வந்துட்டா நம்ம எல்லாருக்கும் மரணம். பாருங்க, அவள் வந்து அந்த அந்த சர்ப்பத்தை அவள் நம்பினாள். She followed instead being ruling over her feeling. அவள் தன்னுடைய ஃபீலிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுவதற்கு பதிலாக சர்ப்பத்தை அவள் நம்பும் பொழுது அவள் என்ன செய்தாள், தேவனை விட்டு பிரிக்கப்பட்டாள். God has provided way என்ற செய்தியிலே பிரதர் பிரணாம் இவ்விதமாக சொல்லுகிறார். He failed to believe God's word. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதிலே அவள் தவறி போனாள். இட் செப்பரேட்டட் ஹர் அண்ட் ஆடம் ஃப்ரம் காட். அவள் ஆதாமையும் அவளும் வந்து தேவனை விட்டு பிரிந்தார்கள். செப்பரேட் ஹிம்செல்ஃப் ஃப்ரம் காட், தேவனை விட்டு அது பிரிக்க செய்தது. இதான் காரணம் என்ன, அவ வந்து அவளுடைய பகுத்தறிவு கேள்வி கேட்கிறா. எப்பவுமே கேள்வி கேட்கிற, கேள்வி கேட்கறது நல்லதுதான், தேவையில்லாத கேள்வி, அது பேடு, அது எமோஷன் ஆச்சு. இந்த மனுஷன் தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்கிறான், தேவையில்லாத காரியத்தை பேசுறான். உடனே இந்த ஆவியை நீங்க பின்னால என்ன ஆவி இருக்கிறது, ஒரு காரியத்தை தெரிஞ்சு விடணும்னு கேள்வி கேட்டா ரைட். பாஸ்டர் இந்த சத்தியம் எனக்கு புரியல, ஆனா குற்றப்படுத்துவதற்காக கேள்வி கேட்டா, நம்மளை குற்றவாளி ஆக்குறதுக்காக, நம்மளை முட்டாளாக்குறதுக்காக, ஒண்ணும் தெரியல இவருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து மேற்கொள்வதற்காக, அவமானப்படுத்துவதற்காக கேள்வி கேட்கும் பொழுது ஜாக்கிர, அவனுக்கு பின்னாலே ஈவில் ஸ்பிரிட் இருக்கிறது. அது வந்து அவனுக்கு ரீசனிங்க கொண்டு சாத்தன் அவிதமா தான் சொன்னான், என்னத்தையும் எதையுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு, எதையுமே சாப்பிடணும்னா பட்டியா கிடக்க சொன்னாரு. அவன் அந்த மாதிரி கொஸ்டின் பண்றான், அவனுடைய கொஸ்டின் கேட்கலையே வித்தியாசம் இருக்கு. எல்லா மரத்து கனியும் சாப்பிடலாம், ஆனா நன்மை தீமை அறியத்த கனியும் சாப்பிடக்கூடாது. ஏன் அதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிட்டா நீங்க சாகவே, ஷுவர்லி யூ வில் டை. அவன் சொல்றான், ஷுவர்லி யூ வில் நாட் டை. பாத்தீங்களா, உடனே அந்த ஸ்பிரிட் வருது. அதனால நமக்கு வந்து அவன் ஆவியை வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியல, ஏவாளுக்கு அதை கண்ட்ரோல் பண்ண தெரியல. ஏவாள் வந்து என்ன சர்ப்பத்தை ஃபாலோ பண்ணும் பொழுது, அவனுடைய பேச்சுக்கு கீழ்ப்படியும் பொழுது, செப்பரேட்டட் ஃப்ரம் காட், அவனும் அவன் அவதான் கெட்டு போனா நம்ம எல்லாரையும் மரணத்துக்குள்ள கொண்டு வந்துட்டான். ஏவாள் வந்து பாவம் என்ற பாலை உருட்டி விட்டா. விளையாட்டு ஆரம்பிக்கும் பொழுது ஒருத்தர் பாலை தூக்கி போடணும், அந்த பாலை தூக்கி போட்டா ஆட்டம் முடியும் வரைக்கும் பால் வந்து கை மாறிக்கிட்டே இருக்கும். அதனால பாலை யார் முதல்ல தூக்கி போட்டானா, ஏவாள் பாலை உருட்டி விட்டா, இன்னைக்கு அந்த ஆட்டம் நிக்கலையே, 6000 வருஷம் ஆட்டம் ஓயல, அது ஆத்மகதோன் யுத்தத்துல தான் ஓயும். ஆமென். சாத்தான் வந்து அவளை வஞ்சித்ததுனாலே அவள் பால் அவ கையில இருக்குது, பாலை நீ முதல்ல உருட்டி விடு அப்படின்னு சொல்லும் பொழுது அவளுடைய எமோஷன் அவள் கண்ட்ரோல் பண்ண முடியல. அது வந்து அவள் டிஸ்பிலீவ் த வேர்ட் ஆஃப் காட், ராங் ஸ்பிரிட்ஸ் அவளுக்குள்ள வந்தது. பாலை உருட்டி விட்டுட்டா உலகம் இன்னைக்கு பாவத்துல உச்ச கட்டத்துல இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் இந்த செய்தியில, 61 வருஷம் 3 8 தேதி கொடுத்த செய்தியில விதமாய் சொல்லுகிறார், இஃப் யூ வில் டேக் த ரைட் மென்டல் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் எனி டிவைன் ப்ராமிஸ் காட் ஓவர் மேடு, ஹீ வில் பிரிங் இட் டு பாஸ். தேவனுடைய வார்த்தையை நீங்க வந்து எந்த வார்த்தையும் விசுவாசித்தால் அது வந்து உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். உங்களுக்கு சரியான மென்டல் ஆட்டிடியூட், சரியான மனப்பான்மையோடு கூட தேவனுடைய வாக்கு தத்தங்களை நம்ம அணுகினால் அது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஆமே. அவள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதற்கு பதிலாக அதற்காக ஸ்டாண்ட், கர்த்தர் சொன்னது உண்மை, அவர் நல்லவர், அவர் தவறான காரியத்தை சொல்ல மாட்டார். அவர்கிட்ட வந்து இத மாதிரி ட்விஸ்ட் பண்ற புத்தி எல்லாம் ஓண்ட இருக்க மாதிரி அவர்கிட்ட கிடையாது. ஒரு பாசரை குறிச்சு குறை சொல்லும் போது ஒரு விசுவாசி சொன்னா உடனே வாய் பிசாசை அடைச்சு போகும், சேர்ந்துகிட்டு ஆமா ஆமா அவரு சொன்னதும் தப்புதான் அப்படின்னா உனக்கு அங்க பாருங்க அந்த ஆவி வந்து பொல்லாத ஆவி, அவங்களெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க முடியாது. பாசரு நல்ல காரியத்தான் சொல்லுவாரு, வார்த்தை தான் சொல்லுவார், நீ தான் தப்பான எண்ணம் கொள்ற, உன்னுடைய ஆவி சரியில்லை, உன்னுடைய இமேஜினேஷன் சரியில்லை சொன்னா உடனே மனைவி அடங்கிருவா, சொன்னது ஆமாதான் ஆமாதான்னு போட்டா உனக்குள்ளேயே அந்த ஆவி தான் வந்துடும். ஏவாள் சொன்னதை வந்து இத ஆதாமம் கேட்டு ரெண்டு பேருமே ஏதேன் தோட்டத்தை விட்டு போனாங்களே, இன்பத்தை இழந்து போனார்கள். அதே போல நம்ம வந்து மோசையை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது மோசையை ஆண்டவர் சொல்லுகிறார், கண்ணலையோடு பேசு, அதனுடைய உனக்கு தண்ணீர் கொடுக்கும் என்று சொல்லுகிறார். ஸ்பீக் டு த ராக், இட் வில் பிரிங் ஃபோர்த் ஹிஸ் வாட்டர் அப்படின்னு ஆண்டவர் சொல், அவர் சொல்லும் பொழுது டேக் த ராட் அண்ட் கேதர் தவ் த அசம்பிளி டுகெதர், நீ வந்து கோலை எடுத்துக்கொண்டு ஜனங்களை கூட்டி என்ன சொல்லணும், ஸ்பீக் ஹி அன்டு த ராக் Before their eyes, அவங்களுடைய கண்களுக்கு முன்பாக நீ வந்து கண்மலை நோக்கி பேசு, இட் ஷால் கிவ் ஃபார் திஸ் வாட்டர், அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை உனக்கு கொடுக்கும். எண்ணாகமம் 20:8 வசனத்தை வாசிக்கலாம்,
நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும்.
கோல் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. Take the rod. தேவனுடைய வார்த்தை எழுது, ஜனங்களை கூப்பிட்டு சபை கூடி வர செய்து அவங்க கண்களுக்கு முன்பாக கண்மலை, ஜீசஸ் கிரைஸ்ட், நோக்கி பேசு, அந்த கண்மலை தன் இடத்துக்கு தண்ணீரை கொடுக்கும். ஹல்லேலூயா. அதுக்குள்ளதான் எல்லா ஆசீர்வாதமும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் உங்க மேல வரும், உங்களுடைய தாகத்தை தீர்க்கும் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு வந்து கோபம் ரொம்ப ஜாஸ்தி வந்துட்டு. பைபிள சொல்லியிருக்குது, த மீக்கஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்ட், அவன் தான் உலகத்திலே சாந்தமுள்ள மனுஷன் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சாந்தமுள்ள மனுஷனுக்கு கோபம் வந்துச்சு. மீக்கஸ்ட் மேன் இன் த வேர்ல்ட், உலகத்திலே சாந்தமுள்ள ஒரு மனுஷன், அவனுக்கு என்ன செய்யறது என்றால் ஆங்கர் வருகிறது, என்ன அவனுக்கு கோபம் வருகிறது. அவன் என்ன சொல்றான், நாங்க இந்த கண்மலின் தண்ணீரை புறப்பட வர முடியாதோ அப்படி என்று சொல்லுகிறான்.
உங்களுக்கு இந்த கண்மலையில் இருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் ரெண்டு தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது.
இந்த கண்மலிருந்து எங்களால் தண்ணி வரப்பட முடியாதோ என்று கோபத்தில் பாருங்க, மீக்கஸ் பர்சன், அவனுக்கு கோபம் வருது. அதுக்கு ஆங்கர் என்னன்னா பேட் எமோஷன். கோபம் நமக்குள்ள வருதுன்னா அது பேட் எமோஷன். கோவப்பட வேண்டிய நேரத்தில் கோவப்படலாம், ஆனால் கோவப்படாத நேரத்தில் கோவப்படக்கூடாது. இதில் கோவப்படக்கூடாது. ஆண்டவர் கட்சியை ஏற்படுத்தி காசுக்காரர்களுக்கு எல்லாம் அடிச்சு தொட, என்னுடைய வீடு ஜெப வீடு நீங்களோ கல்லை ஆக்கினீர்கள் என்று அவர் கோபமாக செஞ்சதான் செய்தார். அது ஆங்கர் ஆஃப் ரச்சஸ்னஸ், ரச்சஸ் இண்டிக்னேஷன், அது வந்து நீதி நிமித்தம் வருகிற கோபம். ஆனால் இப்பொழுது இவன் கத்த சொல்லுகிறாரு, நீ வந்து கண்மலையோடு பேசு சொல்லும்போது ஜனங்கள் ரொம்ப வந்து அவனை நெருக்கி தொல்லை கொடுத்தனால, அவங்க மேல உள்ள எரிச்சலினால அவங்க டென்ஷன் பண்ணிட்டாங்க, அதனால இவன் கோபப்படுறான். அந்த கோபத்தை இவனுக்கு அடைக்கிறதுக்கு, அந்த ஆவியை ஆளுகை செய்யறதுக்கு இவனால அந்த நேரத்தில் முடியல. அதனால அவனுடைய ஆளுகையில் வந்து பேட் எமோஷன் ஆங்கர் இங்க வருகிறது. ஜனங்கள் ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க. குழந்தைகள் தொல்லை கொடுத்தா தாய் வந்து டப்பு டப்புன்னு ரெண்டு அடி அடிச்சு போன்னு துரத்திடும், அல்லது சாபம் போட்டு தொலைச்சிருது. இதெல்லாம் தேவையில்லாத காரியங்கள். சின்ன குழந்தைகளுக்கு கொஞ்சம் தொல்லை கொடுக்கதான் செய்யும். அதுக்காக அடிச்சு சாபம் போடுறது வந்து அது ஒரு பேட் எமோஷன். ஆவியை ஆளுகை செய்ய தெரியல. இந்த தாய்க்கு ஆவியை ஆளுகை செய்ய தெரியல. அதே போல அந்த பிள்ளைகள்லாம் வந்து சொல்லும் பொழுது மோசைக்கு ஆளுகை செய்ய முடியல. தன்னுடைய ஆவியை ஆளுகை செய்ய முடியாதனால அவன் போயிட்டு கண்மலையை டப்பு டப்புன்னு ரெண்டு தடவை அடிக்கும் பொழுது என்ன ஏற்பட்டது, தண்ணி வந்துச்சு. ஆனா கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ போக முடியாதுன்னு. 12 வசனம்,
பின்பு கர்த்தர் மோசே ஆரோனை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரன் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்கு நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார்.
இந்த சபையாருக்கு நீங்கள் நான் கொடுத்த தேசத்துக்கு கொண்டு போ, நீங்க ரெண்டு பேரும் போக முடியாது. ஆரோன் ஓரேப் என்ற மலையில மரித்து போன, வேற மலை. அதனால இதை இவன் வந்து பிஸ்காவில மறிச்சு போனார். ரெண்டு பேருமே மலையில ஏறி மறித்து போனார்கள். அவங்க கத்தர்க்குள்ளதான் மறிச்சிருக்கிறாங்க, தேவண்ட ராஜ்யம் போவாங்க, ஆனா நேச்சுரல் காணாம தேசத்துக்கு போக முடியாது. நீங்க அந்த தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. எதனால, தன்னுடைய ஆவிய வந்து அடக்க முடியல. தன்னுடைய ஆவியில பேட் இமோஷன், சாத்தான் ஆங்கரை கொண்டு வருகிறான். அந்த ஆங்கர், அந்த கோபத்தை வந்து கட்டுப்படுத்த முடியல. பெரிய பரிசுத்தவான், மீக்கஸ் பர்சன், சாந்தம் உள்ளவன், மோசேயை போல சாந்தம் உள்ள யார், அவனுக்கு அப்படி வந்தது. அந்த நேரத்தில் ஆளுகை செய்யும். முன்னகுட்டியே ஜாக்கிரதையா இருக்கணும், டெய்லி நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம காரணம் இல்லாம கோவப்படக்கூடாது. காரணம் இல்லாம கோவப்படாதபடி ஆண்டவரே என்னுடைய ஆவியை ஆளுகை செய்ய எனக்கு பலத்தை தாருன்னு நம்ம ஜெபிக்கணும். இவன் வந்து என்ன சொன்னால், அர்த்தம் இல்லாம கோவப்பட்டு அந்த கண்மலை அடிக்கும் பொழுது அவனுக்கு தான் வந்து இதை கேடு ஏற்பட்டது. பாலடைந்த பட்டணமாக இதை அவன் வந்து அங்க போக முடியாம ஆயிடுச்சு. அடுத்தபடியாக ஜெரோபியாமை பார்க்கும் பொழுது, ஒன்னு ராஜாக்கள் 11:37-38 வாசிக்கலாம்.
வழிகளில் நடந்து என் தாசனாகிய தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொள்ளும்படிக்கு என் பார்வைக்கு சமையானதை செய்கிறது உண்டானால் நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன்.
தீர்க்கதரிசி மூலமாக எரோபியாமுக்கு கர்த்த சொல்லுகிறார். எரோபியாம் வந்து சாலோமனுடைய ஒரு வேலைக்காரன், ஒரு காரியக்காரனாக இருந்தான். அவனுக்கு என்ன சொன்னாலும், இங்க சாலோமன் பின்வாங்கி போனதுனால அநேக பெண்களை விவாகம் செய்து அந்த பெண்களுக்கு சொல்லுபடி அவன் விக்கிரகங்களையும் கோயிலையும் கட்டி அவன் இருதயம் கத்தரை விட்டு வழுவி போனனால அந்த மனைவிமார்களால அவனுடைய இருதயம் வழுவி போச்சு. அதை வந்து முன்பகுதியில நம்ம வாசிக்கிறோம். அதனால கத்தர் சாலமன் கையிலிருந்து ஆட்சியை வந்து கைப்பற்ற விரும்புகிறார், அதை பிடுங்க விரும்புகிறார். அதனால அகியா தீர்க்கதரிசி இங்க எரபியாமை பார்த்து ஒரு சால்வை, புது சால்வைய 12 துண்டா கிழிச்சி இன்னும் 10 துண்டை எடுத்து நீ வச்சிக்க, நான் வந்து சாலமனுடைய சந்ததிக்கு 2 கூட்டம் கொடுக்கறேன், அவங்களுக்கு 2 உனக்கு 10. எவ்வளோ பெரிய சிலாக்கியா அவனுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு வேலைக்காரனுக்கு 10 கோத்திரம், எஜமானுக்கு 2 கோத்திரம். ஏனென்றால் எஜமான் வந்து வழுவி போனதுனால இவனுக்கு கிடைக்கிற சிலாக்கியம் என்னன்னா, உனக்கு 10 கோத்திரத்தை தரணும் அடையாளமா. தீர்க்கதரிசிகள் என்னைக்குமே அடையாளத்தை காண்பிக்கிறார்கள். அதை 10 துண்டா கழிச்சு 10 துண்டா நீ வச்சிக்க, நீ வந்து என் தாசனாகிய அந்த தாவீது போல நீ செமையாய் இருந்தா உனக்கு ராஜ்ய பார்த்த நீடிக்க பண்ணுவேன், உன் சந்ததி வந்து ஆளுகை செய்யும். தாவீதை நான் எப்படி நான் ஆசீர்வதிச்சேனோ அதே போல உனக்கு நிலையான வீட்டை கட்டி ஆசீர்வதிப்பேன். ஒரு கிரேட்டஸ்ட் ப்ராமிஸை கொடுக்குறோம். அந்த அகியா ஒரு ப்ராமிஸை கொடுக்கும் பொழுது அவன் அதுக்கு ஏதாவது தகுதி உண்டா? அவனுக்கு எவ்வளவு பெரிய கிரேஸ் கிடைச்சிருக்கு. ஆமே
ஆமே.
இவன் என்னன்னா இவனுக்கு ரீசனிங் கிரியேட் செய்யுது. ரீசனிங் தான் இந்த பகுத்தறிவு. அதை சரியா பயன்படுத்தணும், தப்பாவும் பயன்படுத்தலாம். பேட் ரீசனிங் அவனுக்கு வருது. என்ன பேட் ரீசனிங் வருது? அவன் அவருக்கு பேட் ரீசனிங் என்ன? ஒன்னு ராஜாக்கள் 12:26-27.
யெரொபெயாம், இப்போது ராஜபாரம் தாவீது வம்சவசமாய் திரும்புகிறதா இருக்கும். இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகோபயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகோபயாமின் பரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். உங்களுக்கு வருத்தம், இஸ்ரவேலரே இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் சாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று, ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள்.
போதும், இதுல வண்ண வாசிக்கலாம் என்றால் கர்த்தர் பிராமிஸ் வேர்டு கொடுத்திருக்கிறார். உனக்கு 10 கோத்திரம் கொடுக்கிறேன், ராஜ்யத்துல 10 பாகம் உனக்கு, அவனுக்கு 2 பாகம் தான். ஏன்னா தாவீது நிமித்தம் 2 பாகம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பிராமிஸ் பட பண்ணுகிறார். நீ உண்மையா நடந்தீன்னா உனக்கு ராஜ்யபாரம் நிலைச்சு நிற்கும், நிலையான வீட்டை உனக்கு கத்தர் கட்டுவார்னு சொல்லும் பொழுது என்ன ஒரு பிராமிஸ். எவ்வளவு சந்தோஷப்படணும். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு பெரிய பிராமிஸ் கொடுத்திருக்கிறார். நீ கொஞ்ச நாள் தான் கஷ்டப்பட போற, உன் லைஃப்ல பாதி வருஷம் ஓடி போச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. எனக்கு முக்கால் வயசுக்கு மேல போயிட்டு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. கொஞ்சம் வார்த்தைக்கா நின்னா உனக்கு ரொம்ப ஆசீர்வாதம் இருக்குது. மிஸ் பண்ணிடாத, உன் கிரீடத்தை வேற ஒருத்தன் எடுத்துடக் கூடாது, உன் பிளேஸ வேற ஒருத்தன் வந்து உன் இடத்துல வந்து உட்கார்ந்துடக் கூடாது. உன் இடத்துல நீ பெர்மனண்டா இரு, நீ ராச்சல்ல போகலாம், கொஞ்ச நாள் நீ ஜீவி, பெரிய பிளஸிங் இருக்கிறதுன்னு ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கும் பொழுது இது எவ்வளவு பெரிய கிரேஸ். ஜெரொபெயாமுக்கு அந்த கிரேஸ் கொடுக்கப்பட்டது. இங்கேயும் உன்னை ஆசீர்வதிக்க, அங்கேயும் உன்னை கொண்டு போகணும்னு கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆமே. இவ்வளவு பெரிய கிரேஸ் இருக்கும் பொழுது அவன் யோசனை பண்றான், அவனுடைய ஆவியை ஆளுகை செய்ய அவனால முடியல. அவனுடைய ஆளுகை, அவனுடைய பேட் ரீசனிங் வருகிறது. இவங்க சர்ச்சு கோயில் அங்க இருக்குது, டெம்பிள் வந்து எருசலேமில் இருக்கு, சவுதர்ன் கிங்டம், நான் நார்தர்ன் கிங்டத்துல இருக்கிறேன். இது வட இந்தியா, அது சவுத் இந்தியா. அதே போல ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா, இங்க இருக்க 10 கோத்தத்தாலும் கத்திற்கு ஆராதனை செய்யணும், வருஷத்துல 3 தடவை போகணும். அதனால அவங்க அங்க போகும் பொழுது ஜனங்கள் ரெகோபயம் பக்கம் சேர்ந்துருவாங்க. ரகோபயம் கொஞ்சம் அன்பா பேசிட்டா எல்லாம் அவன் பக்கம் சேர்ந்துருவாங்க. நம்ம சர்ச்சில் உள்ளவங்களா அவங்க சர்ச்சுக்கு போயிருவாங்க அப்படின்னு பயம். நம்ம உண்மையா இருந்தா நமக்கு தர வேண்டிய ஆத்மா ஆண்ட தருவாரு. நம்ம எப்படி போன, அப்படி போனுங்கிறது போதான் செய்யும், போயிட்டா போயிட்டு போகுது. அதனால இவங்க எல்லாம் அங்க போயிட்டு அவன் பக்கம் சேர்ந்துருவாங்க அப்படின்னு அவனுக்கு ஒரு யோசனை ஏற்பட்டது. ஆண்டோடைய வார்த்தை மேல விசுவாசம் இல்லை. ஹல்லேலூயா. அதனால அவன் என்ன சொல்றான், நீங்கெல்லாம் வந்து எருசலேமுக்கு போனா ரொம்ப தூரம், ஒன்னு பக்கத்திலே வந்து உங்களுக்கு வந்து அங்க வந்து ஆராதனை செய்வதற்கு இந்த பெத்தேல் வந்து சவுத் சைட்ல ஒரு என்ன என்றால் ஒரு பொன் கன்று குட்டியை ஸ்தாபிக்கிறேன், நார்த் சைட்ல தான்ல ஒரு பொன் கன்று குட்டி வைக்கிறேன், நீங்க அங்க இருக்கிறனால அந்த பொன் கன்று குட்டியை நமஸ்கரிங்க. இந்த பொன் கன்று குட்டி தான் நம்மளை எகிப்துல இருந்து கொண்டு வந்துச்சு, நீங்க பெத்தேல் இங்க இருக்கிறவங்களா இந்த பொன் கன்று குட்டியை கும்பிடுங்க அப்படின்னு அவன் யோசனை பண்ணினான். பேட் ரீசனிங் தான், நிறைய பேட் ரீசனிங் வரும். அதெல்லாம் ஜெயிக்காது. அதெல்லாம் கடைசியில வந்து பால் அடைஞ்சு போகும். மதிலிருந்த படம் நம்முடைய ஆவியை கண்ட்ரோல் பண்ண, அந்த ரீசனிங்க கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனுக்கு ஒரு யோசனை வருகிறது. அவனுக்கு யோசனை வந்து இப்படி பொன் கட்டுக்குள்ளே ரெண்டு பொன் கட்டுக்குள்ளே சம்பவித்து தானிலும் பெத்தலேயும் பெத்தலில் வச்சு நீங்க போறதுக்கு அதுக்கு காரணம் என்னன்னா அது ஒரு ஏமாத்து வேலை. அவனுக்கு தெரியும் அவனுடைய நோக்கம் என்னன்னா அவங்க கூட சாலமன் கூட போய் சேர்ந்துடக்கூடாது, ரெகோபியாம் கூட சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மனசுல பிளான் வச்சு இப்படி ஏமாத்துறான். நீங்க அது ரொம்ப தூரம். நீங்க ஒருத்தர் சர்ச்சைக்கு வந்தாரு, முடிஞ்ச உடனே அவர்கிட்ட பேசுறேன், எப்படி நீங்க கல்வாரி டேபிளுக்கு வந்தீங்க, எப்படி வந்தீங்க? இதை எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, அதனால பார்த்தேன்னா அந்த சர்ச்சைக்கு போனா ரொம்ப தூரம், இது பக்கத்துல இருக்குது அப்படின்னா. நீங்க பக்கத்துல இருக்குன்னு வரக்கூடாது. இன்னைக்கு சர்ச்சில் பிரசங்கம் கேட்டீங்கல்ல, இன்னைக்கு இந்த காங்கிரிகேஷனை பார்த்தீங்களா, ஆராணி எல்லாம் பார்த்தீங்களா, இது உங்களுக்கு பிரியமா இருக்குதா, உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு இது இன்ட்ரெஸ்டா இருக்குது அப்படின்னு தான் வரணுமே ஒழிய தூரமா இருக்குது அது இது பக்கத்துல இருக்குன்னு அப்படி வரக்கூடாது. எவ்வளவு தூரத்துல இருந்துலாம் வர்றாங்க. அதே போல தான் ஒரு சவரன் கேட்டார், என்ன நீங்க வந்து இப்படி வந்திருக்கிறீங்களே, மெசேஜ்ல இருந்து வந்திருக்கீங்களே, இல்ல அது தூரமா போகணும், வண்ணார்பேட்டைக்கு போகணும், இது பக்கத்துல இருக்குது. கொஞ்ச நாள்ல மெசேஜ் கேட்கும் பொழுது ஃபிட் ஆகல. அதே போல தூரம் இருக்குது பக்கத்துல இருக்குதுன்னு அப்படியும் இல்லை. இவன் அந்த பாயிண்ட் தான் சொல்றான், நம்ம இங்க கத்துடைய வார்த்தை இருக்கிறது, இந்த மெசேஜ் எனக்கு மேட்ச் ஆகுது, எனக்கு வந்து இந்த மெசேஜ் வந்து எனக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக மாற்றுகிறது அப்படின்ட்டு வரணும். அதே போல இவன் அந்த காரணத்தை சொல்லும் பொழுது அந்த பொன்கண்டு குட்டியை உண்டாக்கி நமஸ்கரித்தனால அவனுக்கு பாவம் வந்தது, நாலு தலைமுறையோடு அவனுடைய ஆட்சி முடிஞ்சு விட்டது. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாத்தையும் விக்கிரகங்களை வழி நடத்தி அசீரியர்கள் வந்து அந்த தேசத்தையே பாலடைய வைக்கிறதுக்கு காரணம் இவன் மனசு முதல்ல பாலடைஞ்சு போச்சு. இவன் தன்னுடைய ஆவியை ஆளுகை செய்ய முடியல. அந்த யோசனை வரும் பொழுது இது பிசாசுடைய யோசனை. காட்ஸ் வேர்ட் இஸ் ட்ரூ. ஹல்லேலூயா.
ஆமென்.
ப்ராபட் என்ன சொன்னாரு, நீ வார்த்தையில உண்மையா இருந்தா உன் ராஜ்யம் நிலைச்சு நிக்கும் சொன்னார். எப்படி ரகோபயம் அட்ராக்ட் பண்ணி ஆளை ஏமாத்திட்டு போக முடியும்? ஏமாத்திட்டு போக முடியாது. கல்வாரி சர்ச்சுக்குன்னு நியமிக்கப்பட்ட ஆத்மாக்களை யாரும் ஏமாத்த முடியாது. அவங்க அங்க ஓடிடுவாங்களோ இங்க ஓடிடுவாங்களோ அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்குன்னு ஆண்டவர் கொடுக்க ஆத்மா அது எனக்கிட்ட இருக்குதான் செய்யும். நம்ம அந்த மாதிரி பிலீவ் பண்ணாம உனக்குன்னு அந்த பொருள் நியமிக்கப்பட்டுச்சுன்னா உனக்கு கிடைக்கும். உனக்குன்னு நியமிக்கப்படலைன்னா எவ்வளவு ட்ரை பண்ணாலும் கிடைக்காது. லேண்ட் வாங்கணும், வீடு கட்டணும், உனக்குன்னு ஆண்டவர் நேமிச்சாருன்னா கண்டிப்பா கிடைக்கும். இதுதான் நம்முடைய ஃபெய்த். இந்த ஃபெய்த் தேவனுடைய வார்த்தையின் மேல் இருக்கிறது. இவன் தன்னுடைய எமோஷனை வார்த்தையின்படி கண்ட்ரோல் பண்ணாதனால என்ன ஏற்பட்டது என்றால் தன்னுடைய சுய புத்திக்கு அவன் இடம் கொடுத்தான். பேட் இன்னாங்க வந்து ரீசனிங் வரும் பொழுது எல்லாத்தையும் பாலடைய வைக்கிறானே அவனும் நரகத்துல போய் தானே சேர்ந்திருப்பான். எரோபியாம் வந்து எவ்வளவு பெரிய படுபாவியாக மாறிவிட்டான், ராஸ்கலாக மாறிவிட்டான். அது என்னன்னா அவன் மனசை வந்து ஆளுகை செய்ய அவனால முடியல. ரெண்டு கொந்தியர் பத்தாவது அஞ்சு ஆறு வாசிக்கலாம். ரெண்டு கொந்தியர் பத்து அஞ்சு ஆறு.
எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவளா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளவளா இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழுப்புகிற எல்லா மேட்டுமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தவளா இருக்கிறோம். உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது
சரி போதும். நாங்கள் மாம்சத்திலே நடக்கவளா இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவள் அல்ல. நம்ம மாம்சத்துலதான் இருக்கிறோம், நமக்கு விதமான எமோஷன்ஸ் எல்லாம் இருக்கிறது. ஆனா நம்ம வந்து அதை தத்தளிக்கிறது இல்லை, நமக்கு ஸ்டெடி மைண்ட் இருக்கு. எது ரைட்டு எது எப்படின்னு தெரியும், எந்த காரியத்தை எப்படி கையாளணும் நமக்கு தெரியும். நம்ம மனசுல பல காரியங்கள் வந்தாலும் அதை கையாள தெரியும். மற்றவங்க பல காரியங்களை வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க, அவங்க வந்து நம்ம மனசை கெடுக்க சொல்லும் பொழுது அது தப்புன்னு நமக்கு தெரியும். நமக்கு அது தப்புன்னு தெரிஞ்சுன்னா ஒருத்தரும் நம்ம ஜெயிக்க முடியாது. அதனால அவங்க என்ன நோக்கத்துல வராங்க, என்ன இன்டென்ஷன், அவனுக்குள்ள என்ன இன்டென்ஷன் இருக்கிறது எல்லாம் அறியும் பொழுது நம்ம இன்னைக்கு வேர்டு வந்து நமக்கு எல்லாத்தையும் கிளியரா காமிச்சு, இந்த மெசேஜ் வந்து நமக்கு எல்லாத்தையும் கிளியரா காமிச்சிட்டு யாரும் நம்மளே ஏமாத்த முடியாது, நம்மளை மேற்கொள்ளவும் முடியாது. நம்முடைய ஆவியை நம்ம ஆளுகை செய்ய தெரியும், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியும். தேவனுடைய வார்த்தைக்கு நம்முடைய ஆவியை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நமக்கு வார்த்தை என்னன்னு நமக்கு தெரியும், வெளிப்பாடு என்னன்னு தெரியும். ஆமே. நம்முடைய தாட்ஸ் வந்து கண்ட்ரோலா இருக்கும் பொழுது யாரும் பேட் தாட்ஸ் கொண்டு வந்து நம்மளை ஓவர் கம் பண்ணவோ அல்லது நம்மளை ஏமாத்தவோ அவங்களால முடியாது. ஏவாள் அவிதமான இன்னசென்ஸ்ல இருந்தனால ஏமாற்றப்பட்டால், ஆனா இந்த செகண்ட் ஈவ் வந்து ஏமாற்ற முடியாது. She will not be deceived. Hallelujah. See, he has the mind of God. Amen.
Amen.
பிரணாவிதமாய் சொல்லுகிறார், she has the mind of God. Nothing harm her. சிமீரியன் சர்ச் ஏஜ் என்ற செய்தி 172 பேராகிராப், அதுல ரொம்ப அருமையா சொல்றார், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் இது. அந்த கோட்ஸ்ல என்ன சொல்லப்படா, he shows her his word of his life. தேவன் தம்முடைய ஜீவ வார்த்தையை அவளுக்கு காண்பிக்கிறார். She receive it. அதை அவள் பெற்றுக் கொள்கிறாள். She never doubts it. அதை பற்றி அவள் சந்தேகப்படுவதில்லை. Therefore nothing can harm her, not even death. அவளை எதுவுமே சேதப்படுத்த முடியாது, மரணம் கூட அவளை சேதப்படுத்த முடியாது. ஆமென். அவளுக்குள்ளே அந்த விதையானது விதைக்கப்பட்டிருக்கிறது. Here is the secret of this. இங்கே இந்த ரகசியம் என்னவென்றால், the word is in the bride as it was in Mary. மரியாளுக்குள்ளே தேவனுடைய வார்த்தை இருந்தது போல இன்னைக்கு மனவாட்டிக்குள்ளே தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. The bride has the mind of Christ. அவளுக்கு தேவனுடைய சிந்தை உண்டாயிருக்கிறது. She knows what he wants done with the word. வார்த்தையை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று அவளுக்கு தெரியும். She performs the command of the word in his name. She has the thus saith the Lord. அவள் கர்த்தர் சொல்லுகிறதாவது என்பதை இருக்கிறாள். அதனால என்ன சொன்னால், அவள் வந்து எதுவுமே அவளை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. யாரும் வந்து சேதப்படுத்த முடியாது. ஏன்னா நமக்கு தேவனுடைய தாட்ஸ் வந்திருக்கிறது, அவருடைய மைண்ட் வந்திருக்கிறது. நம்முடைய ஆவியை எப்படி ஆளுகை செய்ய முடியும் என்று நமக்கு தெரியும் பொழுது பெர்ஃபெக்ட், உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், பயமே கிடையாது. யார் என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் அனுமதிக்காம யார் என்ன செய்ய முடியும்? போதும், அந்த 4 தூதர்கள் அவர் அவிழ்த்து விடலன்னா அது கட்டப்பட்டு தான் இருக்கும். ஆண்டவர் உத்தரவு கொடுக்கல, பெர்மிஷன் கொடுக்கல, நான் ஒன்றும் செய்ய முடியாது. நீ அதை செஞ்சிடும், இதை செஞ்சிடும், ஒன்னும் உன்னால செய்ய முடியாது. ஆண்டவர் ஏம்பட்சத்தில் இருக்கும்பொழுது எப்படி அவர் அனுமதிப்பாரு? இந்த மாதிரி ஒரு தைரியம் நமக்கு வருது. நம்மளுடைய எமோஷன் மற்றவங்க சொல்லும் பொழுது உடனே நம்ம சோர்ந்து போறதில்லை, அல்லது அவங்கள நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ண போறதில்லை. நம்ம வந்து என்ன சொல்றால், தேவனுடைய சிந்தை நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த காரியங்களும் நம்மை சேதப்படுத்த மாட்டார். கடைசியா ஒன்னு சொல்லி நான் முடிச்சிருந்தேன். அவ வந்து ஜீசஸ் கிரைஸ்டினுடைய தாட்ஸ் பாருங்க, அவருடைய மெசேஜ். ஜீசஸ் கிரைஸ்ட் உலகத்துல வரும் பொழுது முதலாவது ஹீலிங், சுகமாக்குதல் ஊழியத்தை செய்தார். பின்பு இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்தினார். ரொம்ப கூட்டம் சேர்ந்துச்சு, பாப்புலர் மேனாக மாறினார். ஆனால் பின்பு வார்த்தையை அவர் வந்து விளக்கி சொல்லும் பொழுது, ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு வரும்பொழுது ஜனங்கள் அநேகர் அவரை விட்டு போனார்கள். அவங்களுடைய அவிசுவாசத்தை கடிந்து கொள்ளும் பொழுது நிறைய பேர் அவர் கூட பின்பற்ற முடியலை. ஏரோதுக்கு முன்பாக நிற்கும் பொழுது ஏரோது சால்வேஷன்ல அவனுக்கு மனசு இல்லை. அதே போல சால்வேஷன்ல மனசு இல்லாமல் இங்க வந்தா அவங்களுக்கு நம்ம சபை மேட்ச் ஆகாது. ரட்சிப்பு பெரிய கிஃப்ட் அது. அந்த ரட்சிப்பை நம்ம பெறணும்னு நினைக்காதவங்க இங்க வரும் பொழுது அவங்களுக்கு இந்த சபை மேட்ச் ஆகாது. தன் தீய பழக்கத்திலே கண்டினியூ பண்ணணும். மற்ற சபையில சேர்ந்த மாதிரி, சாப்பிட்ல சேர்ந்த மாதிரி நம்மளை சேர்ந்துகிட்டா நம்மள மெம்பர்ஷிப் ஆகி நம்மளை தலைக்கு மேல தூக்கி வைப்பாங்க அப்படின்னு நினைச்சு வரும்பொழுது இங்க அது சாது, அது வந்து ஒத்து வராது. நம்ம வந்து இங்க வந்தா சால்வேஷன் பெறணும். அந்த ஏறதுக்கு சால்வேஷன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏசு கிறிஸ்து வார்த்தையை வந்து அங்க ஓபன் பண்ணுகிறார், அது மேலேயும் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் எதற்காக உலகத்துல பிறந்திருக்கிறார் என்பதை அறியதுக்கும் அவனுக்கு மனசு இல்லை. அவன் என்ன நினைக்கிறான், இவர் நம்ம முன்னால ஒரு அற்புதத்தை செஞ்சாருனா, அன்னைக்கு தண்ணீரை திராட்சரசமா மாத்தினாரு அதே மாதிரி செஞ்சாருனா, அல்லது உன் பேர் என்னது, நீ உன் வாழ்க்கையில நேர்த்தி என்ன செஞ்சானே, அந்த இதயத்தின் ப்ராபசி, இதயத்தின் ரகசியத்தை சொன்னார்னா நம்ம கேட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம். எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு சொல்லி அவட்ட அவன் அதைத்தான் எதிர்பார்த்தான். அவன் ஒரு கண்ணால ஒரு மிரக்கில் பார்க்கணும்னு நினைச்சான். அவர் இதயத்தின் ரகசியத்தை சொல்றத காதால கேட்கணும் நினைச்சான். ஆனா அவர் யாரு, அவர் எதுக்காக வந்திருக்கிறாரு, அவர்டந்து நம்ம சால்வேஷன் பண்ணணும்னு எண்ணம் இல்லை. அதே மாதிரிதான் நிறைய கிறிஸ்தவங்க இந்த நேரத்துக்குரிய மெசேஜ்ல வருவாங்க, நம்ம எடுத்துக்கொள்ளப்படல பரங்கு பண்ணணுமே, நல்ல கிறிஸ்தவங்களா மாறணுமே, அந்த எண்ணம் கிடையாது. நாங்க மெசேஜ்ல இருக்கோம், நாங்க மெசேஜ், நாங்க சீல்ஸ் சீல்ஸ், இதுதான். இப்படிதான் அதை என்டர்டைன்மெண்ட் பண்ணதான் பாக்குறாங்களே ஒழிய தங்களை பெருசா நினைச்சுக்கிடுறாங்க. ஏதோ மெசேஜ்ல இருக்காங்களா, அது ஒரு பெரியது போல தங்களை தாங்களே உயர்த்தி காண்பிக்கிறது தான் அவங்களுக்கு வேலையா இருக்கிறது. இந்த மாதிரி பீப்புளை நான் நிறைய பேர் பார்த்தனால்தான் சொல்றேன். இன்னும் சில கள்ள உபதேசங்களும் உள்ளத்துல அவங்களுக்குள்ள இருக்கும், அவங்களோட ராங் டாக்டின் இருக்கும். அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படிதான் இந்த ஏறவதி இருக்கிறானே ஒழிய இந்த பிரதர் பிரணாம ஆண்டவர் எதுக்கு அனுப்பினார், எதுக்கு மெசேஜ் கொடுக்கப்பட்டது, எதுக்கு சீல்ஸ் ஓபன் பண்ணது? நான் வந்து பெர்ஃபெக்ஷன் அடையணும், என் பேர் அழைக்கப்படணும், நான் ராப்சர்ல பங்கு பெறணும், நான் ஒரு நல்ல கிறிஸ்டியனா மாறணும், அந்த எண்ணம் கிடையாது. அவங்க ஒரு காலம் திருந்த மாட்டாங்க, அவங்க வந்து அவங்க ஆவி சரியில்லை. ஆனா ஜீசஸ் தாட்ஸ் என்ன, நான் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் சிலுவையை சந்திக்க போறேன், ஆமென்,
ஆமென்,
சால்வேஷனை சம்பாதிக்க போறேன், சேவியரா மாற போறேன், ஹல்லேலூயா. பின்பு நான் என்ன செய்வேன், எனக்கு அந்த கீ கொடுக்கப்பட்டிருக்குது, பாதாள குழியை திறந்து அங்க சாட்சியா அறிவிப்பேன். பின்பு மேல இருக்கிற அந்த பாரடைஸ திறந்து இதை நான் ஜனங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு மேல போவேன். இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்க்கு ரொம்ப வருஷமா, ஆயிரக்கணக்கான வருஷமா நான் வருவேன் வருவேன்னு காத்திருக்கிறாங்க. அவங்க பாரடைஸ்ல அடப்பட்டு கிடக்குறாங்க, அவங்கள உன்னதத்துக்கு கொண்டு செல்லணும். சிறைப்பட்டவளை தனக்கு சிறையாக்கி கொண்டு உன்னதத்துக்கு ஏற வேண்டும். மறைவு என்ன, 50 நாளில் இந்த சீசர்கள் மேல 120 மேல பரிசுத்தாவியை ஊற்றி இதோ அவங்க வார்த்தையை உலகமெங்கிலும் கொண்டு செல்லணும். அவரு இப்படி எல்லாம் பிளான் வச்சிருக்கிறார், அவர் மனசுக்குள்ள இந்த பிளான் இருக்கு. ஆனா அந்த ஏறதுக்கு தெரியுமா, அவன் அவரை வந்து அவன் பெரிய ராஜாவா இருக்கிறேன், அவன் வந்து ராஜா பதவி கிடைச்சனால இவர் வந்து ஒரு கோமாளி போல நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி செய்யறான். ஆனா அவர் தாட்ஸ் எப்படி இருக்குது, இன்னைக்கு உங்க தாட்ஸ் எப்படி இருக்குது, ரச்சிக்கப்படாத மக்களுடைய தாட்ஸ் என்ன இருக்குது? பாஸ்டர் சர்ச்சுக்கு வந்தா ஒரு மெம்பர்ஷிப் கிடைச்சிட்டு ஆள் கிடைச்சிட்டுன்னு சந்தோஷப்படுவார். நான் அது சந்தோஷப்படல, நான் ஆத்மா திருந்துதான் பாக்குறேன். திருந்தலன்னா உபத்திரம் கொடுக்கும், அது சபை விட்டு போறது நல்லது. இந்த ஆத்மா கள்ள உபதேசத்தோடு வந்திருக்கு, இங்க இருக்கிற யார்ட்டாரிலே அந்த கள்ள உபதேசத்தை பேசும், இது சர்ச்சை விட்டு போறது நல்லது, நான் அப்படி நினைக்கிறேன். ஆனா அவங்க நினைப்பாங்க நமக்கு ஒரு மெம்பர்ஷிப், மற்ற பாஸ்டர்லாம் அப்படி நினைக்கிறாங்க, யாராவது அப்படிதான் நினைச்சா, ஆண்டவர் அப்படி நினைச்சா, ஆனா அவர் மனசுல இந்த தாட்ஸ் எல்லாம் இருக்குது. ஹல்லேலூயா. என்ன தாட்ஸ் இருக்கிறது, சிலுவை மரணத்தை சந்தித்து ரத்தத்தினால மீட்பை சம்பாதிக்க வேண்டும், மூன்றாம் நாளில உயிர்த்தொழ வேண்டும், பரிசுத்தாவியை ஊற்ற வேண்டும், ஏழு சபை காலங்கள் இருக்கிற ஒரு கடைசியில ஒரு பெர்ஃபெக்ட் பிரைட கொண்டு அவங்களை என்னோடு கூட இருக்கும்படியாக எடுத்துக்கொள்ள விடுவேன். இதெல்லாம் அவர் மனசுல இந்த தாட்ஸ் எல்லாம் இருக்கு, அவருடைய சிந்தையை அதெல்லாம் ஆளுகை செய்கிறது. இதோ அவர் வந்து அவிதமா இருக்கும் பொழுது இந்த யாரோடைய புத்தி எப்படி இருக்கு பாருங்க, அதே போல ஜனங்களுடைய புத்தி எப்படி இருக்குன்னு பாருங்க. பாஸ்டருக்கு என்ன ஆம்பிஷன் இருக்குது, அவருக்கு என்ன மோட்டிவ் இருக்கு, என்ன ஆப்ஜெக்டிவ் இருக்கிறது, ஒரு ஜனத்தை வந்து கத்தருக்கு ஆயத்தப்படும். நம்ம வந்ததுனால அவருக்கு பிரயோஜனம், அவருடையதுன்னு சொல்லி இத மாதிரி சாத்தன் வந்து அவிதமாக நினைப்பான், யாராவது அவிதமா நினைக்கிறோம், என்டர்டைன்மெண்ட் பண்ண அவரை வச்சு ஒரு வேடிக்கை காண வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனா ஆண்டவர் என்ன நினைப்புல இருக்கிறார்னு அவனுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அவர் எதற்காக பிறந்தார், எதற்காக வந்தார்னு தெரியாது. நமக்கு இன்னைக்கு நமக்கு அதெல்லாம் தெரியும். ஹல்லேலூயா. நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். உலகத்தின் மக்கள் இவர் இவர் எல்லாரும் பெரிய ஆள் கிடையாது, நம்ம பெரிய ஆளு, நமக்கு நிறைய பணம் இருக்கு, நம்ம பெரிய ரீச், நம்ம ரொம்ப படிச்சுக்கோ, நம்ம ஃபேமிலி பெரிய ஃபேமிலி. அவர் என்ன, எனக்குள்ள இருக்க தாட்ஸ் எனக்குள்ள தெரியும். என்னுடைய தாட்ஸ் வார்த்தையின் படி இருந்தால் அது வந்து பெரிய சிலாக்கியம். என்னுடைய ஆவியை நான் ஆளுகை செய்கிறேன். ஹல்லேலூயா. ஆசா வந்து என்ன, அவன் ஒரு நல்ல ராஜா தான், கத்தருக்கு பிரியமான ராஜா தான். ஆனா காலில் வியாதி வந்து செத்தாண்டி போட்டிருக்கு. எவ்வளோ டாக்டரை தேடி போனாலும் கால் வந்து வீக்கம், அங்க வேதனை, அந்த காலில் இருக்கிற வியாதி நீங்கல. காரணம் என்னன்னா அவன் வார்த்தையின்படி நடக்கல. கேகதேசி சொல்லுகிறார், நீ வந்து இஸ்ரவேலின் ராஜாவோட வந்து நீ யுத்தத்துக்கு போறா, நீ வந்து சீரியா ராஜாவுடைய உதவியை தேடுற, தேடாத. அதனால அவன் வந்து வார்த்தையின்படி நடக்க முடியல, அதனால காலில் வியாதி வந்தது. வார்த்தையின்படி நடக்காட்டா பனிஷ்மெண்ட் வருகிறது. அதே போல உசியா ராஜா வந்து கத்தருக்கு தூபம் காட்ட போகிறான் என்பது ஆசாரியர்கள் சொல்றாங்க. நீ ராஜாதானே ஒளிய, நீ ஆசாரியன் கிடையாது, நீ தூபம் காட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. அவன் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு மேலாக தன்னுடைய சொந்த கருத்தை வைத்து முடித்தான், ஆவியை அடக்க முடியல. இல்ல நீங்க கோபத்தில் அவங்க தான் போயிட்டு, நான் தூபம் காட்ட போவேன், நான் ரொம்ப பரிசுத்தவான் பக்தியானவன், நான் ஞானஸ்தானம் கொடுப்பேன், நான் ராபோஜனம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நீ தான் வேலை பார்த்து முடிஞ்சிரு, உனக்கு அழைப்பு இல்லையே, நீ அழைக்கப்பட்ட பாசரான விதான் சரியில்லையே, மனுஷங்களா உன்னை ஏற்படுத்தி இருக்கிறாங்க, தேவனால ஏற்படுத்தப்படல, நீ செய்யக்கூடாதுன்னு சொன்னா அதை தாண்டிக்கிட்டு போகும்பொழுது என்ன ஆச்சு, நெற்றியில குஷ்ரோகம் வந்தது, லெப்ரசி வந்தது. அதே போல ஆகாஸ் என்ற ராஜா வந்து ஆண்டவர் எவ்வளவோ சொன்னாலும் எலியாத்திக்கு தேசிய ஒரு நிருபத்தை எழுதி அனுப்பியிருக்கிறான். அப்படி எழுதி அனுப்பும் கூட அவன் வந்து கீழ்ப்படியாம விக்கிரகாரனை செய்யும் பொழுது கொடல் வியாதி வந்து அந்த கொடல் இத்து போய் விழுந்து இத்து இத்து விழுந்து போச்சு. கொடல் அப்படியே இத்து இத்து அறுந்து போச்சு. அப்படி அவன் மரிச்சான். காரணம் என்ன? அவனுடைய சுய புத்தியிலேயே போகுது. சொல் பேச்சு தேவனுடைய வார்த்தையின்படி சொல்றதை கேட்கறது இல்லை. அவன் தன்னுடைய ஆவியை வந்து வார்த்தைக்கு கீழ்ப்படிய அதை அடக்குவதற்கு அவனுக்கு இல்லை. தன்னுடைய ஓன் இமேஜினேஷன், பேட் இமேஜினேஷன் படி போகும் பொழுது அவ்விதமான பனிஷ்மெண்ட் வந்தது என்று நம்ம பைபிள் அறிந்திருக்கோம். பிரதர் பிரணாமை குறித்து பார்க்கும் பொழுது, பிரதர் பிரணாம் காலத்தில் இன்னைக்கு அந்த நாலு ஏஞ்சலில் வந்து ஜோசப் ஸ்டாலின், ரஷ்யா நாட்டு அதிபதி, அந்த ஜோசப் ஸ்டாலின் ஒரு தூதனாக இருக்கிறான். அவனுக்கு அந்த பேட் அனாயிண்டிங் வந்தது. உலகத்தை வந்து இரண்டாம் உலக யுத்தத்துக்கு இந்த நாலு பேரும் வழி நடத்தினார். உப்சா என்றதான அந்த காங்கிரஸ் மேன் வந்து பாராளுமன்றத்தில் இருக்கிற அந்த காங்கிரஸ் மேனுக்கு வந்து 66 வயசமாக வீல் சேர்ல இருந்தார். ஆனால் அவர் ஃபேமஸ் மேன், பிரசித்தி பெற்ற ஒரு மனுஷன். அவருடைய அங்கே முதுகு வந்து ஒடிஞ்சு போச்சு. பிரணாம் அந்த 66 வயசுல அவரை அழைச்சி அவருக்கு சோத்தை கொடுக்கும் பொழுது பாராளுமன்ற கட்டடத்தில் இருந்து பிரணாம் தான் தேவனுடைய ஊழியக்காரர் என்று சொல்லும் பொழுது அந்த உப்சா வந்து ஸ்டாலினுக்கு லெட்டர் எழுதுகிறார். இதே போல 66 வருஷமா நான் வீல் சேர்ல இருந்தேன், ஆண்டவர் ஒரு தீர்க்க தேசி பிரதர் பிரணாம் அனுப்பியிருக்கிறார். அவர் வந்து ஜெபிக்கும் பொழுது எனக்கு சுகம் கிடைச்சது. இப்ப நான் வந்து சாட்சியா நிற்கிறேன். நீங்க வந்து அந்த கம்யூனிஸ்ட் கொள்கையை விட்டுட்டு இப்படி உங்களை சிந்திச்சு பார்த்தா, உங்க மனசை இப்படி மாத்தி ஒரு தீர்க்க தேசியை அனுப்பினார் என்று விசுவாசித்தா உங்களுடைய லைஃப் வந்து வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது பிரதர் பிரணாம் அந்த லெட்டர்ல கையெழுத்து போட்டார். அவர் அந்த லெட்டர் எழுதும் பொழுது பிரதர் பிரணாம் கையெழுத்து போட சொல்றார். கையெழுத்து போட்டு பிரதர் பிரணாம் வந்து ஜோசப் ஸ்டாலினுக்கு லெட்டர் எழுதுறார். அவர் கையெழுத்து போட்டு ஜோசப் ஸ்டாலின் வந்து இதை ரஷ்யாவினுடைய ஒரு பெரிய கொடுங்கோல் மன்னன், பெரிய டிக்டேட்டர், ரஷ்யா வந்து ஒரு பெரிய கிரேட் கண்ட்ரி, அந்த இதுக்கே அந்த அதிபதிக்கே வந்து இங்க இங்க உப்சா லெட்டர் எழுதி கையெழுத்து போட்டு அனுப்பினார். அவருக்கும் சாட்சியா அறிவிக்கப்பட்டிருக்கு. சர்ச்சிலுக்கு ஜோம் பண்ணியிருக்கிறார். இங்கிலாந்து உடைய ஜெனரல் அந்த அதிபதி சர்ச்சிலுக்கு வந்து அவருக்கு வயிற்று வலி, தீராத வயிற்று வலி, அந்த வயிற்று வலிக்கு ஜோம் பண்ணும் பொழுது சுகம் கிடைச்சது. அதனால பெரிய பெரிய ஆட்களுக்கு எல்லாம் ஜோம் பண்ணிருக்காரு. அந்த சத்தியம் தெரியாது யாரும் சொல்ல முடியாது. கர்த்தர் ஒரு தீக்கு தேசி அனுப்பினார் என்று சொல்ல முடியாது. ஆனா அவங்க வந்து வார்த்தைக்கு தங்களுடைய ஆவியை ஒப்பு கொடுப்பது அவங்களால முடியல. ஆனா நீங்களும் நான் இன்னைக்கு வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்துருக்கோம். மனுஷக்கு மாட்டே மாறாத சரீர வார்த்தையை நம்ம பின்பற்றோம். நமக்கு ஜட்ஜ்மெண்ட் இல்லை. ஹல்லேலூயா. நமக்கு கிரேஸ் நமக்கு கிடைக்கிறது, நமக்கு ஃபெய்த் கிடைக்கிறது, ராச்சரியம் ஃபெய்த் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. நிறைய ஆசீர்வாதம் இருக்கு. நம்ம பெர்ஃபெக்ஷன் அடைகிறோம். நம்முடைய ஆவியை நம்ம கண்ட்ரோல் பண்ண தெரிந்தது என்றால் நீங்க பெர்ஃபெக்ஷன் அடைகிறீங்க. பெர்ஃபெக்ஷன் நம்ம வந்து அங்கே கொண்டு சொல்லுது. நமக்கு பெர்ஃபெக்ட் லவ், பெர்ஃபெக்ட் ஃபெய்த், நமக்கு வந்து ராப்சரிங் கிரேஸ் நமக்கு ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. நமக்கு எப்படி நம்முடைய எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்முடைய ஆவியை எவ்விதமாக ஆளுகை செய்ய முடியும், நம்ம கிட்ட வருகிற ஆவிகள் என்ன நோக்கத்துல வருகிறது, அதை எப்படி ஜெயிக்க முடியும் என்பதை இந்த நேரத்துக்குரிய செய்தி, இந்த மெசேஜ் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. நம்ம வந்து அன்னைக்கு அந்த ஆட்டுக்குட்டியை புசித்தார்கள், பஸ்கா ஆட்டுக்குட்டியை புசித்தார்கள். அதுக்கு ரெண்டு கொம்பு இருந்தது, அதுக்கு ரெண்டு கண்கள் இருந்தது. அது ஒரு நேச்சுரல் லேம், இனச்சேர்க்கையின் மூலமாக பிறந்த நேச்சுரல் லேம்ப வந்து பஸ்கா ஆட்டுக்குட்டியை புசித்ததுனாலே அவளுக்கு அங்க விடுதலை கிடைத்து, எகிப்துல இருந்து விடுதலை பெற்றார்கள். அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அவளுக்கு விடுதலை தந்தது. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை புசித்ததுனாலே 40 வருஷம் நடக்கிறதுக்கு அவளுக்கு பலம் கிடைத்தது. ஒருவனாயிலும் பலவீனப்பட்டவன் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவனாயிலும் வியாதிப்பட்டவன் இல்லை. ஒரு டாக்டர் இல்லை, ஒரு கிளினிக் கிடையாது, ஒரு மருந்து கிடையாது. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை புசித்தா அவ்வளவு ஸ்ட்ரென்த் கிடைச்சுனா இன்னைக்கு நம்மளும் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறோம். அந்த ஆட்டுக்குட்டி அந்த ஆட்டுக்குட்டியை விட, யாத்ராமம் 12 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியை விட வித்தியாசமான ஆட்டுக்குட்டி. நீங்கள் அதை புசித்தால் அதை விட ஜாஸ்தி உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். அதை விட ஜாஸ்தி உங்களுக்கு ரெடெம்ப்ஷன், உங்களுக்கு ஸ்ட்ரென்த், உங்களுக்கு ஹீலிங் கிடைக்கும், உங்களுக்கு பாடி சேஞ்ச் கிடைக்கும். அந்த ஆட்டுக்குட்டி என்னது? ஒன்னு வெளிப்படுத்தல் அஞ்சு ஆறு வாசிக்கலாம்.
அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் நான்கு ஜீவன்களுக்கும் மூப்பல்கும் மத்தியில நிற்க கண்டேன். அது ஏழு கொம்புகளையும் ஏழு கண்களையும் உடையதா இருந்தது. அந்த கண்கள் பூமியும் அனுப்பப்படுகிற தேவனுடைய ஏழு ஆவிகளேயாம்.
பாருங்க இந்த ஆட்டுக்குட்டி வந்து என்னன்னா ஏழு கொம்புகள், இந்த அதுக்கு ரெண்டு கொம்பு தான் இருக்குது, ஏழு கொம்பு இருக்குது, ஏழு கண்கள் இருக்கிறது. இது அடிக்கப்பட்ட வண்ணமா இருந்தாரு. Slain lamb having seven horns and seven eyes. You are eating and நீங்க அந்த நீங்க சாப்பிடுறீங்க. நம்ம ஈகிள்ஸா இருக்கிறோம். இந்த ஈகிள்ஸ் என்ன செய்யறது என்றால் ஈகிள்ஸ் feeding upon lamb that was slain, the bloody word. நம்ம வந்து ரத்தம் துவைக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியை புசிக்கிறோம். அதுக்கு செவன் ஹார்ன்ஸ் செவன் ஐஸ் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது ஒரு நேச்சுரல் லேண்ட் அல்ல, அது பிளட்டி வேர்டா இருக்கிறது, ரத்தம் தோய்ந்த வார்த்தையாக இருக்கிறது. ஆமே. நம்ம அதை இன்னைக்கு நம்ம புசிக்கிறோம். நம்ம அவிதமாக புசிக்கும்படியாக இன்னைக்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். ஆமே. அந்த ஆடு வந்து என்ன சொன்னா, இதைத்தான் நம்ம பார்க்கணும். செவன் ஹார்ன்ஸ், ஏழு சபை காலங்கள், ஏழு தூதர்கள். ஹல்லேலூயா. அடிக்கப்பட்ட வண்ணமா இருந்த ஆட்டுக்குட்டி இன்றைக்கு நமக்கு முன்பாக வந்திருக்கிறது. We are feeding on the unfailing body word of the lamb. இதோ unfailing body word of the son of man. மனுஷகுமாரனுடைய மாறாத சரீர வார்த்தையை நம்ம புசிக்கிறோம். ஆமே. யார் யார் இந்த லேம்ப புறக்கணிக்கிறார்களோ, rejected the lamb with seven horns and seven eyes that Elijah had revealed to them. இன்னைக்கு எலியாவின் ஆவியுடைய தீர்க்கு தரிசி அந்த லேண்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறார். இதுக்கு ஏழு சபைக்காரங்கள், ஏழு தூதர்கள், செவன் ஸ்பிரிட், செவன் ஹார்ன்ஸ் அங்க இருக்கிறது. இந்த ஆட்டுக்குட்டியை மனுஷகுமாரே மாறாத சரீர வார்த்தையை நம்ம புசிக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். உலகம் அதை புறக்கணித்ததுனாலே, இந்த ஆட்டுக்குட்டியை சாபனங்கள் புறக்கணித்ததுனாலே, அவளுக்கு எகிப்துக்கு நியாய தீர்ப்பு வந்தது போலவே அவளுக்கும் நியாய தீர்ப்பு வரும். நம்ம இன்னைக்கு அந்த ஆட்டுக்குட்டி. நம்ம மெசேஜ் வேற, நம்முடைய டீச்சிங் வேற, நம்முடைய டேம்ஸ் எல்லாம் வேற, எல்லாம் பைபிளிக்கல், எல்லாம் ஸ்கிரிப்சரல், அதெல்லாம் வேல்டியா இருக்கும். ஜென்ரல் வேர்ட்ஸ் அவங்க பேசுவாங்க, பொதுவான வார்த்தைகளை பேசுவாங்க. நம்ம ஸ்பிரிச்சுவல் வேர்ட்ஸ் பேசுகிறோம். ஹல்லேலூயா. ஆவிக்குரியவளை ஆவிக்குரியவளை சம்பந்தப்படுத்தி பேசும்பொழுது, இதை புசிக்கும் பொழுது நம்ம நம்முடைய ஆளுகை, நம்முடைய ஆவியை ஆளுகை செய்ய முடியும். நம்முடைய நமக்கு பேட் எமோஷன் வந்து நம்ம வாழ்க்கையை அது பாழாக்காது. மற்றவங்க பேட் எமோஷனை நமக்கு கொண்டு வந்து நம்மளை பாழாக்க முடியாது. யாரும் நம்மளை பாழாக்க முடியாது. மதில் சூண்டப்பட்டணும், ஒருத்தரும் உள்ள தாண்டி ஒரு தாண்டி வர முடியாது. அது மறைவு கட்டப்பட்ட தோட்டம், இவ வேலி அடைக்கப்பட்ட தோட்டம், மதில் மதில் கட்டப்பட்ட பொண்ணு. நம்ம லைஃப் எந்த விதத்திலும் பிசாசு பாழாக்க முடியாது. நத்திங் ஹார்ம் ஹர். ஹல்லேலூயா. வி ஆர் தி பிளஸ்ட் பீப்பிள். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். நல்லா ஜோம் பண்ணும். கர்த்தர் நமக்கு எவ்வளவு பெரிய கிருபை தந்திருக்கா, என்ன வெளிப்பாடு கொடுத்துருக்கா. நம்முடைய பர்சனல் லைஃபை குறித்து ஆண்டவர் இவ்விதமாக நமக்கு வந்து எப்படி அதை ஆளுகை செய்ய முடியும் என்பதை கர்த்தர் நமக்கு வெளிப்பாடே கொடுத்துருக்கா. நல்லா எல்லாரும் கர்த்தருக்கு நம்ம சோத்திரங்களை எடுக்கும். கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே, தேங்க் யூ ஜீசஸ் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமீன். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு நீ இருக்காங்க எல்லா விதமான நன்மைகளுக்காகவும் இறக்கங்களுக்காக தேவக்காக சோத்ரம். அவர் வார்த்தையால் பயமில்லை என்னிலே, அவர் வார்த்தையால் அழிவில்லை மண்ணிலே, அவர் வார்த்தையால் ஐசூரியம் வாழ்விலே, அவர் வார்த்தையால் சுகமென்றும் பூவிலே, அவர் வார்த்தையால் ஜெயமாய் முன்னேறுவே, அவர் வார்த்தையால் நான் மீட்பை பெற்றேன். ஐ ஹேவ் நோ ஃபியர் இன் மீ. By His word, sickness can dwell in me. By His word, I walk in victory. By His word, I have been set free. கர்த்தாவே மேட்டுதிக்கு நாட்டில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு விசேஷித்த செய்தியை கொடுத்திருக்கிறீர். ஏழு கொம்புகளையும் ஏழு கண்களையும் உடைய அந்த ஆட்டுக்குட்டி, அடிக்கப்பட்ட வண்ணமாக இருந்த ஆட்டுக்குட்டி, இப்பொழுது காட்சியிலே தோன்றியிருக்க நாங்கள் அந்த ஆட்டுக்குட்டியை புசிக்கிறோம். மனுஷங்குமாண்டே மாறாத சரீர வார்த்தை புசிப்பதனாலே அந்த வார்த்தையினாலே எங்களுடைய ஆவியை நாங்கள் ஆளுகை செய்ய முடியும். சாத்தான் உள்ளே புகுந்து எங்களை பாழாக்க முடியாது. தன் ஆவியை ரூல் பண்ண முடியாதவன் மதில் இருந்த பாழான பட்டணம் போல இருக்கிறான். எங்களுக்கு மதில் தேவனுடைய வார்த்தையா இருக்கு, அதை தாண்டி அவன் வர முடியாது. எங்களுக்கு தேவனுடைய சிந்தையை கொடுத்திருக்கு. நீர் எப்படி உலகத்தில் இருக்கும் பொழுது அவ்விதமான சிந்தையுடையவராய் இருந்தீர், சாத்தான் உண்மை வந்து மேற்கொள்ள முடியவில்லை. அவன் சோதனைகளை கொண்டு வந்தாலும் மேற்கொள்ள முடியவில்லை. உங்களுடைய தாட்ஸ் வந்து ஏறுவதற்கு தெரியல. அதே போல உலகத்தின் மக்கள், எங்களை சூழ்ந்திருக்க மக்களுக்கு எங்க மனதுல என்ன தாட்ஸ் இருக்குன்னு தெரியாது. அது எங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் அந்த பேட் எமோஷனுக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடி அதை ஆளுகை செய்ய எங்களுக்கு ஹோலி ஸ்பிரிட் தந்திருக்கிறீர், எங்களுக்கு ரைட் ஸ்பிரிட் தந்திருக்கிறீர். ராங் ஸ்பிரிட்டுக்கு நாங்கள் இடம் கொடுக்க முடியாது. எத்தனையோ ராங் ஸ்பிரிட் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அவ்விதமான ஆவிகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் நாங்கள் அன்றைய வேடு எங்களுக்குள்ளே வாசமாக இருப்பதனாலே மரியாளுக்குள்ளே அந்த தேவனுடைய வார்த்தை கிறிஸ்து இருந்தது போல இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை எங்களுக்குள்ளே இருக்கிறது. நத்திங் ஹேன் ஹார்ம் ஹர், எதுவும் அவளை சேதப்படுத்த முடியாது. நாட் ஈவன் டெத் என்று உங்களை திகதேசி சொல்லியிருக்கிறார். மரணம் கூட அவளை சேதப்படுத்த முடியாது. She has the mind of God. அவளுக்கு தேவனுடைய சிந்தை உண்டாயிருக்கிறது. அந்த வார்த்தையை கொண்டு என்ன செய்ய வேண்டும், எப்படி ஆளுகை செய்ய வேண்டும் என்று அவளுக்கு தெரியும் என்று சொல்லப்படுகிறது. இவ்விதமான ஒரு பிரைடு, இவ்விதமான ஒரு பீப்புளை ஆண்டவரை கொண்டு வந்திருக்கிறீர். இதமான வார்த்தைகளை கேட்கத்தக்கதான இந்த ஆண்டவர வியாக்கியானங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக எங்களுக்கு பசுத்தாவியானவர் உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இதை பிராக்டிஸ் பண்ண எங்களுக்கு கிருபத்தார், பலத்தை தாரு, அனாயிட்டிங் தார். இங்க வார்த்தையை கேட்ட எல்லாருக்குமே ஆண்டவரே சந்தோஷம், சமாதானம், ப்ராஸ்பெரிட்டி, தைரியம் கர்த்தாவே நீர் தர வேண்டும். ஆச்சரிக்கும் நல்ல பலமுள்ள ஆவி, அன்புள்ள ஆவியை எங்களுக்கு, அந்த தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தந்து நாங்கள் விக்டோரியஸ் பீப்புளாக, ஓவர் கமிங் பீப்புளாக, ஜெயம் கொள்ளுகளாக எங்களை நீர் ஆஸ்வதிப்பீராக. மலங்கால் போயிட்டு எல்லாரும் மேலும் இறக்கமாயிரும், கிருபையாயிரும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்வோம். ஆமே. கர்த்தர் தாமே எங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.